நீ விரும்புகிற பரிசுத்தம் ஐயா, நீ விரும்புகிற பரிசுத்தம் சபையிலே காணப்படுவதா? கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் சபையிலே காணப்படுவதா? கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் சபையிலே காணப்படுவதாக. தேவ நாமம் சபையிலே பரிசுத்தப்படுவதா? 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 மகிமைப்படுவதா? மகிமைப்படுவதா? கர்த்தாவே கண்மலையே, ஹோலி ஸ்பிரிட், இயேசுவானவரே, உம் சமூகம்தான் ஐயா. ஒவ்வொருடத்தில் ஆயிரம் நாள் வாழ்வதை பார்க்கணும் ஐயா. உம்முடைய பிரகாரங்களை செல்லுகிற ஒரே நாள் நல்லதப்பா. உம்முடைய சமூகம் எங்களுக்கு இன்பமானதையா? உம்முடைய சமூகம் எங்களுக்கு மேலானதையா? ஆண்டவரே, ஆண்டவரே, இயேசுவே, தேவகுமாரனே, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போ, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போ, எங்கள் ஆத்துமா உமை வாங்கிட்டு கதறட்டுமே. என் தகப்பரே, என் தகப்பரே, என் தகப்பரே, எங்களை இழுத்துக் கொள்ளுங்க ஐயா. ஓடி வந்துடுவோம், ஓடி வந்துடுவோம். எங்களுக்கு உரியவர், எங்கள் மத்தியில எழுந்தளி இருக்கிறவர், உண்மை என்ன சொல்லி பாடுவோம் ஐயா. வார்த்தைகளுக்கு அடங்காத வல்லமுள்ள தெய்வமே, என்றென்றும் வாழுகிற தெய்வமே, எங்களை வாழ வைத்த தேவகுமாரனே, ஓ உயிருள்ள வரைக்கும் என் உதடுகள் உண்மை துதிக்கும் ஐயா. கர்த்தாவே, நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உண்மை பாடுவேன், நான் உள்ளளவும் உண்மை கீர்த்தனம் பண்ணுவேன் ஐயா, கீர்த்தனம் பண்ணுவேன். என் கர்த்தாவே, என் ஆண்டவரே, ஆவியான தேவரே, ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். நான் ஒருவன் தாகமாக இருந்தான், இடத்துல வந்து பானம் பண்ண கடவுள் என்று சொன்னீங்களே ஐயா. தாகமுள்ள ஆத்துமாவை ஓ நன்மையால திருப்தியாக்குற கர்த்த நீர் அல்லவோ, ஒருவரை நீர் வறுமையாக திருப்பி அனுப்ப மாட்டீரையா. உம்முடைய ஆவினால், உம்முடைய வார்த்தையினால நிரப்புங்கய்யா. விலையேற பெற்றதாண்டவரை, விலையேற பெற்ற உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய ஆவினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, நிரப்புங்க, ஸ்திரப்படுத்துங்கப்பா, ஸ்திரப்படுத்து, ஸ்திரப்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. நாங்கள் மண்டாடுகிறோம் ஐயா, தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்களையும் முழங்கால்களையும் திரும்ப ஆண்டவரை நிறுத்துங்க ஐயா, நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்து. சரணங்கள் சஞ்சனங்கள் விலகுவதாக, சரணங்கள் சஞ்சனங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக, விலகுவதாக, விலகுவதாக. காரினுள் இயேசுவின் நாமத்தில் நீ வெளிச்சம் உண்டாவதாக. தேவனுடைய குமாரனே, ஓ ஸ்தோத்திரம் ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தங்கி ஹோலி ஸ்பிரிட், நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. உம்முடைய பேரின்ப நதியினால் எங்கள் தாகத்தை தீர்க்கிறேன், வற்றாத ஜீவ நீரூட்டி நீதானையா. உமக்கு ஸ்தோத்திரம் சதா காலகம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே எங்களுக்கு போதியும், கர்த்தாவே எங்களுக்கு போதியும். எங்களோடு பேசும், எங்களுக்கு உணர்த்தும், எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றும். தேவாவியானவரே, எங்களை விட்டுக் கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தேவ சித்தம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே செய்யப்படும். கர்த்தாவே, இப்பொழுது உம்முடைய பரிசுத்த நாமத்துக்குரிய மகிமை கடத்தை நான் செலுத்தேன். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதா, மகிமை உண்டாவதா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரம். நான் உட்காரோ, யூ பி சீட்டட் பிளீஸ். வாசிங்க பிரசங்கின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். படி,
நீ
தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல
பலியிடுவதை
பார்க்கலாம்,
செவி கொடுக்க செய்வதே நலம்.
திரும்பபடி, மூடர் பலியிடுவதை பார்க்கலாம்,
செவி கொடுக்க செய்வதே நலம்.
திரும்பப்படி, மூடர் பலியிடுவதை பார்க்கலாம்,
செவி கொடுக்க
செவி கொடுக்கிறதே நலம். கவனிங்க, நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். ஆலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். உன் எண்ணங்களை காத்துக்கொள், உன் நோக்கங்களை பார்த்துக்கொள், உன் சிந்தனைகளை சரிசெய். ஏனென்றால் நீ எங்கே போகிறாய்? ஒரு ஆபீஸுக்கு அல்ல, ஒரு அலுவலகத்துக்கு அல்ல, அல்லது ஏதோ ஒரு வீட்டுக்கு அல்ல, நீ போகிறது தேவனுடைய வீட்டுக்கு. தேவனுடைய வீட்டுக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற மகனே மகளே, நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகும் பொழுது, போகிறதுக்கு முன்பே உன் நடையை காத்துக்கொள். ஏனென்றால் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறாய், தேவனுடைய வீட்டுக்கு போகிறாய், தேவனை தேடி போகிறாய், உன்னை உண்டாக்கின தேவனை தேடி போகிறாய், உன்னை உருவாக்கின தேவனை நோக்கி போகிறாய், உனக்கு உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின உன்னதமான தேவனை நாடி ஓடி தேடி போகிற நீயும் நானும் ஆலயத்து போகும் பொழுது நம்முடைய நடையை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே ஆலயத்துக்கு நாம் போகும் பொழுது எதற்காக நான் போகிறேன், என்ன நோக்கத்தோடு நான் போகிறேன்? தேவன் அதை அறிவார், தேவன் அதை பார்ப்பார். வஞ்சியுள்ள ஆத்மாவை அவர் நன்மையால திருப்தியாக்குவார். இயேசுநாதர் பேசினார், அவர் என்ன பேசுவார்? ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள அவர் என்ன கோருவார்? பேசும் ஆண்டவரே என்று உண்மையாக ஆண்டவர் பார்த்து கேட்கிற எந்த ஒரு மனுஷனையும் மனுஷியும் வறுமையாக ஆண்டவர் திருப்பி அனுப்புவார் என்று நான் நம்பவே இல்லை. ஒரு வார்த்தை, ஜஸ்ட் சிங்கிள் வேர்ட் இஸ் எனஃப் டு ரெஸ்டோர் அவர் லைஃப். ஆண்டவரிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் வாழ்ந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை போதுமே. ஒரு வார்த்தை போதும் வியாதி சுகமாகுது. ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்கார சொத்தமாகும். அவருடைய விசுவாசம் தான் என்ன, அவருடைய தேவனை குறித்த அறிவு தான் என்ன, ஆண்டவரை குறித்து அவனுக்கு இருந்த நிதானம் தான் என்ன? எனக்கு அருமானவர்களே, ஆலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள், உன் எண்ணங்களை சரிப்படுத்திக்கொள், உன் நினைவுகளை சரிப்படுத்திக்கொள், உன் நோக்கங்களை சரிப்படுத்திக்கொள் என்ற நீ போகிறது ஆண்டவருடைய ஆலயத்திற்கே. மற்றவருடைய கவனத்தை நம் பக்கமாக நாம் திருப்பிடக் கூடாது. ஜனங்களுடைய கவனத்தை நாம் தேவன் பக்கமாக திருப்புகிறவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் ஒருவேளை என்னை போன்ற ஊழியர்களும் கூட எல்லோருமே நாம் மற்றவர்களை நாம் ஆண்டவர் பக்கமாக திருப்புகிற கருவிகளாக இருக்க முடியும். திருப்புகிற அவர்கள்தான் உண்மை உள்ளவர்கள், அவர்கள் தான் தேவனை பிரியப்படுத்துறவர்கள், அவர்கள் தான் தேவனை மகிமைப்படுத்துறவர்கள். பாரு, அவை ஆலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். சொல்றாரு, மூடர் பலியிடுறதை போல நீ பலியிடாது, மூடர் பலியிடுறது போல பலியிடாது. அதை படிக்க முடியுங்க.
மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நல்லது.
மூடர் பலியிடுறது போல நம்ம பலியிடாமல் ஆலயத்துக்கு போய் அவர் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறதே நல்லம் என்று பிரசங்கி சொல்கிறார். நாம் செலுத்துகிற பலிகள், நாம் செலுத்துகிற ஆராதனை, நாம் செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகள் தேவனால் அங்கீகரிக்கப்படுகிறதா? ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்கிறாரா? நான் செலுத்துகிற பலிகளை தேவன் முகருகிறாரா? நான் செலுத்துகிற ஆராதனைகள், தொழுகைகள், ஸ்தோத்திரங்கள், துதிகளை ஆண்டவர் அங்கீகரிப்பாரா? அது உண்ட மனசாட்சிக்கு தெரியும். தேவனும் அறிவார். சுத்த இருதயத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு, திறந்த இருதயத்தோடு தேவனுக்கு செய்கிற ஆராதனைகளை தேவன் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அசுத்தமுள்ள உள்ளத்திலிருந்தும் அசுத்த உதடுகளிலும் இருந்து புறப்படுகிற என்னதான் அழகான குரலாக இருந்தாலும், என்னதான் அபரிமிதமான குரலாக இருந்தாலும் ஆண்டவர் உலகம் அதை அக்செப்ட் பண்ணும், ஆனால் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். ஆகவே நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறேன், தேவனுடைய வீட்டுக்கு போகிறேன். எதற்கு போகிறேன்? தேவனுடைய வீட்டுக்கு ஏன் போகிறோம்? ஆலயத்துக்கு ஏன் போகிறோம்? ஆலயத்தில் என்ன இருக்குது? தேவனுடைய வீட்டில் என்னதான் இருக்குது? சபையில் என்னதான் இருக்குது? ஆண்டவருடைய வீட்டில் சபையில் என்ன இருக்குது? தேவனை துதிக்கிற துதி இருக்குது. ஆண்டவருடைய வீடாகிய சபையில் என்ன இருக்குது? அவரை தொழுது கொள்கிற தொழுகை இருக்குது. ஆண்டவருடைய வீடாகிய சபையில் என்ன இருக்குது? அவருக்கு செய்கிற ஆராதனை இருக்கிறது. அது மட்டுமில்ல, ஆராதனை மட்டுமில்லை, ஆண்டவருடைய வீட்டிலே தேவனுடைய வசனம் இருக்கிறது. சபை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருக்கிறது என்று திமோத்தில் நம்ம வாசிக்கிறோமே. சபையில் இருந்துதான் சத்தியம் புறப்படுது, கடையில் இருந்து சத்தியம் போகாது. மார்க்கெட்ல இருந்து சத்தியம் போகாது, வங்கியில இருந்து சத்தியம் போகாது, அங்கிருந்து வேற எதுவும் போகும். ஆனா சபையிலிருந்து தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து என்ன போகிறது? சத்தியம், தேவனுடைய வசனம் போகிறது. எப்படி போகிறது? உன் மூலமாக என் மூலமாகும். தேவனுடைய சபைக்கு வந்து, ஆலயத்துக்கு வந்து தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டு, தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு நாம் அதை அறிவிக்கிறோம். சத்தியம் இங்கிருந்து புறப்படுகிறது, சத்தியம் இங்கிருந்து வெளிப்படுகிறது. ஆகவே ஆண்டவருடைய ஆலயமாகிய வீட்டில் என்ன இருக்கிறது? ஆராதனை இருக்கிறது, தொழுகை இருக்கிறது. மட்டுமல்ல, ஆண்டவருடைய வீட்டிலே தேவனுடைய வசனம் இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. அது மட்டுமல்ல, வேறு என்னதான் ஆண்டவருடைய ஆலயத்தில் இருக்கிறது? காணிக்கை இருக்கிறது, தசம பாகங்கள். ஆண்டவருக்கு உரிய பங்குகளை, பாகங்களை செலுத்துகிற இடம் ஆண்டவருடைய ஆலயமாகும். கொண்டு வா பலிகளை எங்கே? ஆலயத்துக்கு. பழைய ஏற்பாட்டு ஆண்டவர் கட்டளை கொடுத்தார், திங்க் வாட் ஐ அம் சீயிங். பலிகளை கொண்டு வா ஆலயத்துக்கு, பங்குகளை கொண்டு வா ஆலயத்துக்கு, தசம பாகங்களை கொண்டு வா ஆலயத்துக்கு, காணிக்கைகளை கொண்டு வா ஆலயத்துக்கு. ஏனென்றால் அது என்னுடைய வீடு, அங்கே நான் வாசமாக இருக்கிறேன். கண்ட இடத்திலெல்லாம் உன் பலியை செலுத்தாதே. கம் டு தி சர்ச், அது என்னுடைய வீடு, அது நான் தெரிந்து கொண்ட ஸ்தானம். அது ஆலயத்தில் என்ன இருக்கிறது? காணிக்கை இருக்கிறது, தசவமா இருக்கு. ஓஹோ, அதனால்தான் இயேசு காணிக்கைக்கு பெட்டிக்கு பக்கத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்தாரோ. பெரிய ஒரு நீண்ட வரிசை வருகுது, குருக்களும் வருகிறார். ஒருவராக வந்து காணிக்க போட்டு போறா, கத்துடைய கண்கள் பார்த்துட்டே இருக்கு. நமக்கு தெரியுமே, ஒரு ஏழை மட்டுமல்ல அவர் விதவை, ஏழை மட்டுமல்ல விதவை, ரெண்டு காசு, அதனால் சாப்பாடு கூடியது, அதையும் கொடுத்து போற. ஆண்டவுடைய கண்கள் பார்த்து உடனே அவருடைய வாயிலிருந்து வார்த்தை வருது பார். அவள் காணிக்கை போட ஆண்டவர் இயேசுவோட வாயிலிருந்து வார்த்தை வருது வெளியில பார். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவுடைய வீடாகிய சபையில என்ன இருக்குது? காணிக்கை இருக்குது, தசவு பாகம் இருக்குது. ஆண்டவுடைய பங்குகள், பாகங்களை செலுத்துற இடத்துக்கு பேர் சபையா. அது மட்டுமல்ல, ஆலயத்தில் வேற என்ன இருக்குது? ஜபம் இருக்குது, மன்றாட்டு இருக்கிறது. இங்கேதான் நாம கூடி வந்து ஆண்டவிடத்தில் நாம சபையா, வீடுகளில் நாம ஜெபம் பண்றோம், தனியே ஜெபம் பண்றோம், அதுல தப்பு இல்லை, அதை நாம செய்யணும். ஆனா சபையாக கூடி வந்து நாம ஆண்டவிடத்தில் ஆதி திருச்சபரை நாம பாக்குறோமே, அவன் உன் வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஏன் ஜெபவாளியாகி 9 மணி நேரத்தில் அவர்கள் எல்லாரும் ஏன் வந்த அப்படின்னா, ஆதி திருச்சபையிலே ஜெப நேரங்கள் தொகுக்கப்பட்டிருக்குது. ஹலோ, நான் சொல்றத கேளுங்க, ஐ ஸ்பீக்கிங் தி ட்ரூத். ஆதி திருச்சபையிலே ஜபங்கள், ஜப நேரங்கள் ஒதுக்கப்பட்டிருக்குது. சோ ஆகவேதான் ஜப வேளையாகிய 9 மணி நேரத்தில் நம்ம நேரத்தின்படி பார்த்தா சாயங்காலம் 3 மணி. பிரதான அப்போஸ்தலர்களும் வேகமாக கடந்து வருகிறார்கள். யாரு? யோவான், பேதுரு. அந்த நேரத்தில் அலங்கார வாசல இருந்து அலங்கோலம் அற்புதத்து நமக்கு தெரியுமே. ஆலயத்தில் என்ன இருக்குது? ஜெபம் இருக்குது, மன்றாட்டு இருக்குது. ஆலயத்திலே நோயாளிகளுக்காக ஜெபம் பண்ணப்படுகிறது, தேவண்டுகளுக்காக மன்றாடப்படுகிறது, கஷ்டங்கள் நெருக்கடியில் இருக்கிறவர்களுக்காக மன்றாடப்படுறது, தொய்ந்து போயிருக்கவர்களுக்காக ஜெபம் பண்ணப்படுது. ஆலயத்தில் என்ன இருக்குது? ஜெபம் இருக்குது, மன்றாட்டு இருக்குது. இது தேவனுடைய ஆலயம், இது தேவனுடைய வீடு, இது தேவனுடைய சபை. ஆகவே நீ ஆலயத்துக்கு போகும் பொழுது, ஆகவே நீ ஆலயத்துக்கு போகும் பொழுது, ஆகவே நீ ஆலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள். மற்றவருடைய கவனத்தை நம் பக்கமாக திருப்ப கூடாது. அது நல்லதல்ல, ஆண்டவது விரும்புவதல்ல. ஏன்னா தேவன் நம்மத்தில் எழுந்தள்ளி இருக்கிறார். எங்க இந்த மகாராணி அம்மா எலிசபெத் ஒருத்த கூட முன்னால கண்டபடி நடக்கவே மாட்டா, தெரியுமா? ஒரு ஈ கூட அசைய முடியாது. உடுப்பு போட்டு நிக்கிறோம், அப்படி சிலா போல நிக்கிறான், அசைய முடியாது. நான் பக்கிங்காம் பலசுக்கு போறேன், உள்ள போகலாதானே, வாசல்ல போனேன், ரெண்டு பேர் நிக்கிறாங்க. போனா போய் பாருங்க, சரியோ? ரெண்டு பேர் நிக்கிறாங்க வாசல்ல, உடுப்பும் போட்டு அதுக்குரிய ரோப்பும் போட்டு தலையில முடியும் வச்சு நிக்கிறான். உண்மையை சொல்ற கேளுங்க, நான் போய் கிட்ட நின்றேன், அவன் என்ன பாக்குறான் இல்ல, அப்படியே நிக்கிறான். சிரிச்சா சிரிக்கிறான் இல்ல, இப்படியே நிக்கிறான், இப்படியே நிக்கிறான். இதுதான் உங்க வேலையா? எஸ். ஏன் இப்படியே நிக்கிற? உள்ள யார் இருக்கிறாங்க? ராணி இருக்கிறாங்க. எங்கேயோ உள்ள இருக்கிற ராணிக்கு வாசல்ல கூட இவ்வளவு மரியாதை இருக்குமாக இருந்தால், நம்முடைய தேவாதி தேவனுக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க, நாம எவ்வளவு கனத்தை மகிமை நாம் செலுத்த போறோம். நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆலயத்தில் என்ன இருக்கிறது? ஆராதனை இருக்கிறது, தொழுகை இருக்கிறது. பரலோகம் என்றாலே இட் இஸ் ஃபுல் ஆஃப் ப்ரேஸ் அண்ட் வர்ஷிப். பரலோகம் என்றாலே ஆறாவது நாள் தொழுகை நாள் நிரம்பி போயிருக்குது பார். வெளிப்படுத்த விசேஷித்த வாசித்த எவரும் இதை மறுக்க மாட்டார்கள். பரலோகத்தில் எப்பொழுதும் இடைவிடாமல் 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 பரிசுத்தர் 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 ஓய்வில்லாமல் பாடிக்கொண்டே இருக்கிறார். ஆகவேதான் பரலோகமே உம்மை துதிப்பதால் கத்தாவே அங்கே வாழ்கிறீ, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கத்தாவே எழுந்தருளும். நல்ல அழகாக பாடுறப்பார். பரலோகம் என்றாலே இட் இஸ் ஃபுல் ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். இந்த பூமியிலே சபையிலே அவரை துதிக்கிற துதி எழும்பட்டுமே எனக்கு அருமை. ஆகவே ஆலயத்துக்கு நீ போகும் பொழுது உன் நடையை காத்துக்கோ. சோ ஜெபம் மாத்திரம் இல்ல, ஆலயத்துல பின்ன வேற என்னதான் இருக்குது? ஆலயத்துல இன்னும் ஒரு காரியம் இருக்குது, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் வருகிறது, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் இருக்கிறது, தேவ பிள்ளைகளுடைய சமாதானம் அங்கு இருக்கிறது. ஆகவேதான் சபை கூடி வருது. சபையில கூடி வரும் பொழுது நாம் ஒருவர் ஒருவோடு பேசிக் கொள்கிறோம், உறவாடுகிறோம், கதைச்சு கொள்கிறோம், தைரியப்படுத்துகிறோம். ஒருவாள் ஒரு சிலர் நோகடிக்கலாம், அதுக்கு வேதத்துக்கு பதிலுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நான் சொல்றேன், சபையில என்ன இருக்குது? ஐக்கியம் இருக்குது, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் இருக்குது. ஆகவே உன் ஆண்டவுடைய வீட்டுக்கு ஆலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள், தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கொள். மூடர் பலியிடுவது போல நீ பலியிடாதேன்னு சொல்லி இங்க பிரசங்கி சொல்ற. சோ பிரசங்கி புஸ்தகம் 5:1 இப்படி சொல்றது. சரி, இதை எப்படி வச்சுக்கொண்டு 122 படிங்க. 122 என்ன சொல்லப்படுது? சீக்கிரப்படி
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்,
கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது
அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியாயிருந்தேன்.
சொன்ன போது நான் என்ன வந்தேன்னா மகிழ்ச்சியா. இங்க சங்கீதக்காரன் இவர் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு ஆலயத்துக்கு போகும்பொழுது உன்னை நடையை காத்துக்கொண்டு சொல்லி. இவர் சொல்றாரு நான் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று மற்றவர்கள் எனக்கு சொன்ன போதே நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படியானால் இந்த தேவ மனுஷனுக்கு தேவனுடைய ஆலயம் மன மகிழ்ச்சியா? அதான் ஃபாதர் பார், வேறு இடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்முடத்தில் தங்குகிற ஒரு நாள் நல்லது. நான் சொல்றேன் கேளுங்க, எத்தனை விருந்து வீட்டுக்கு போங்க, எத்தனை கொண்டாட்டத்துக்கு போங்க, எத்தனை எழில் மிகு காட்சிகளை கண்டாலும் அவருடைய வீட்டுக்கு வந்து அவரை ஆராதிக்கிறதுல இருக்கிற ஒரு மகிழ்ச்சி உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு வேற எங்கும் இருக்க போய் இருக்காது. பார், நான் சொல்றது உண்மை, கொஞ்சம் யோசி. ஆனா நமக்கு ஆலயத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்க காரணம் என்ன தெரியுமோ? நமக்கு இன்னும் தேவனோடு சரியான ஒரு உறவு இல்லை. ஆலயத்துக்கு ஆண்டவுடைய வீட்டுக்கு போறதுன்னு சொன்னா நமக்கு பிடிப்பு இல்லை. ஏன் தெரியுமோ? இன்னும் நாம் தேவனோடு நெருங்க வேண்டிய விதமாக நெருங்கையில தேவனை கிட்டி சேர வேண்டிய விதமாக கிட்டி சேர. ஆகவேதான் வேறு இடத்துக்கு போறதுக்கு உள்ளம் விரும்புது, தேவனுடைய ஆலயத்துக்கு போறதுக்கு உள்ளம் விரும்ப இல்லை. ஆனா உண்மையாக தேவனை தேடுகிற ஒரு மனுஷன், உண்மையாக ஆண்டவர் தேடுற ஒரு பிள்ளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்ப வரும்? எப்பொழுது நான் அவருடைய சமூகத்துக்கு போவேன்? எப்பொழுது ஆண்டவரை ஆராதிப்பேன்? எப்பொழுது தேவ பிள்ளையோடு சேர்ந்து தொழுது கொள்வேன்? எப்பொழுது அவர் சபையாக அவரை நான் மகிமைப்படுத்துவேன்? எப்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசுவார்? சபைக்கு போன ஆண்டவருடைய வார்த்தைகளை அனுப்புவார், என்னோடு பேசுவார், என்னை உணர்த்துவார், என்னை நடத்துவார், எனக்கு போதிப்பார். இந்த எண்ணம் உண்மையான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் இருக்கும் பொழுது உங்க மனசாட்சியை தொட்டு பாருங்க. ஆலயத்துக்கு இன்றைக்கு போகணும்னு சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி இருக்குதா? அப்படி இல்லை என்றால் நாம் எங்கேயோ சரிபட வேண்டி இருக்குது, நாம் எங்கேயோ திருத்திக் கொள்ள வேண்டி இருக்குது. உலகத்தோடு நம்முடைய மனம் சேர்ந்திருக்கிறபடியால், உலகத்திலே நம்முடைய உள்ளம் சேர்ந்திருக்கிறபடியால் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரத்துக்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கு. ஆகவேதான் உலக காரியங்களுக்கு போறதுக்கு ஓடுது பாருங்க. எங்கேயாவது கொண்டாட்டம் அடிச்சு பிடிச்சிட்டு போறதுக்கு விரும்புகிற இந்த மனம் ஏன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் சொல்லும் பொழுது ஏன் மகிழ்ச்சி அடையவில்லை? Think about what I am saying. Who are you? நீ யாரு? நீ ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை தானா? உனக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கிறார் தானா? அப்படியான ஏன் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது மகிழ்ச்சி இல்லை? ஆனா உலகத்துல ஏதாவது ஒரு கொண்டாமல் சொன்னா நாம மிகவும் விருப்பத்தோடு 2-3 வாரங்களுக்கு முன்பே அதுக்கண்டு அடுக்கடுக்கிறோமே, ஆயுதப்படுத்துறோம். கொண்டாட்டங்களுக்கு போறது தப்பு இல்லைங்க, நான் அப்படி சொல்லவும் இல்லை, ஆண்டவர் அப்படி சொல்ல இல்லை. கொண்டாட்டங்களுக்கு போறது தப்பு இல்லை, போங்க. ஆனால் அங்க இல்லாத மகிழ்ச்சி இங்க நமக்கு இருக்குது பார். ஏனென்றால் இது தேவனுடைய வீடு, ஏன்னா இங்க தேவனுடைய பிரசன்னம் இருக்குது, இங்க தேவன் இருக்கிறார். அவர் விசுவாசியோட ஒரு கொண்டாட்டத்தில் ஆண்டவர் இருப்பார் சொல்லி யார் சொன்னது? அங்கே தேவனுடைய பிள்ளைகளுடைய உள்ளம் எப்படித்தான் மகிழும்? எப்படிதான் நம்முடைய ஆவி கழி கூறும். ஆனா தேவனுடைய வீட்டிலே, தேவனுடைய சபையாகிய வீட்டிலே, தேவ பிள்ளையோடு சேர்ந்து வந்து கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது, ஆவியோடு உன்னோடு தேவனை தொழுது கொள்ளும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஆவி தேவனுக்குள்ளே கழி கூடுது. பாருங்க, என் ஆவி கத்தருக்குள் கழி கூறு, அல்லது என் ஆத்மா கத்தருக்குள் கழி கூறு. எங்க இப்படி பைபிள் தானே சொல்லுது, இப்படி இந்த அனுபவம் நமக்கு எப்போது வரப்போகுது? நம்முடைய ஆவியோ நம்முடைய ஆத்மாவோ கத்தருக்குள்ள கழி கூற அனுபவம் எப்பயாவது உங்களுக்கு ஏற்பட்டிருக்குதா? என்றைக்காவது இந்த அனுபவத்தை நீ பெற்றிருக்காயா? இதுவரை உனக்கு அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்காவிட்டா இன்றைக்கு நான் உனக்கு சொல்றேன் கேளு, உனக்கு அந்த அனுபவம் வேண்டும். அப்பொழுதுதான் உலகத்தில் இருக்கிற சந்தோஷத்திலும் பார்க்க, ஆண்டவுடைய வீட்டில்தான் எனக்கு மன மகிழ்ச்சி இருக்குதுன்னு நீ ஓடி வருவாய், தேவ சமூகத்தை தேடி வருவாய். எனக்கு தெரியும் சில பேருக்கு தலையடி காய்ச்சல் தானே வீட்டில் இருக்க மாட்டாங்க, வந்துருவாங்க ஆளு. ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் இருக்கலாது. தேவனுடைய சமூகத்தை தரிசிக்காமல், தேவனுடைய வீட்டுக்கு போகாமல், ஆண்டவரை ஆராதிக்காமல் வீட்டில் இருக்கலாது. ஏன்னா அவங்க தேவனை உண்மையாக தேடுகிறவர். There are some reasonable reason. நமக்கு சில உண்மையான ஆண்டவரை ஆராதனைக்கு போக முடியாத, சில தவிர்க்க முடியாத சில காரியங்கள் சில நேரத்தில் வரல, அது சொல்லல. ஆனால் நம்முடைய மன மகிழ்ச்சி ஆண்டவருடைய ஆலயத்தில் தான். ஆண்டவுடைய கத்தோடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன போது, இன்னும் ஆலயத்துக்கு போகவே இல்லை, இன்னும் ஆலயத்துக்கு போகவே இல்லை, அவர்கள் சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியா. இந்த அனுபவம் நமக்கு வேணும். கத்தோடைய நாமத்துக்கு பயப்படாகட்டும். சிறிகளை போறேன், அதை சீக்கிரம் முடிப்பேன். படிங்க எப்ரேயர் 12 அதிகாரம், அது முதலாம் வசனம். சீக்கிரம் படி, 12 அதிகாரம் 1 வசனம்.
ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம்.
நன்றாய் கபடிங்க, எல்லாரும் இந்த வசனத்தை கபடிங்க. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ற அன்பான புத்திபதி, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் தயவு செய்து எழுதிக்கொள். இது தேவனுடைய வார்த்தை. தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையினால தங்களுடைய இருதயத்தை நிரப்புகிறது நல்லது. அது பக்தி உள்ள வாழ்வுக்கும் பரிசுத்த வாழ்வுக்கும் மிக 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 இன்றியமையாது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு, பாரபாடு யாவற்றையும் நம்மை நெருக்கடிக்கிற பாவத்தையும் என்ன
செய்யணும்?
தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகி
இயேசுவை நோக்கி,
கர்த்தராகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே
என்ன
பொறுமையோடு ஓட கடவுள். இந்த வார்த்தை யாருக்கு எழுதப்பட்டிருக்குது? அவ விசுவாசிகளுக்கு அல்ல, தேவனுடைய பிள்ளைகளுக்கு. சோ நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். சோ கிட்ட நம்முடைய செய்தியின் தலைப்பு, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். கவனிங்க, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடுகிறோம். அப்படியானால் நடை கவனிங்க, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவுன்னு சொன்னா நல்லா கவனிங்க, நமக்கு ஒரு ஓட்டம் இருக்குது. மட்டுமில்ல, நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்குது. மட்டுமல்ல, அந்த ஓட்டம் தேவனால நியமிக்கப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு கொடுங்க, தேவன் நமக்கு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். இந்த வசனம் தெளிவாக சொல்றது. அது எப்பொழுது இந்த ஓட்டம் ஆரம்பிக்கிறது தெரியுமோ? என்றைக்கு நாம ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு நாம தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோமோ, என்றைக்கு நம்முடைய வாழ்வை ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் அர்ப்பணித்தோமோ, அண்டையில இருந்து நாம் அந்த ஓட்டத்தை என்ன செய்யறோம்? ஆரம்பிக்கிறோம். ஒரு நாளைக்கு அதை முடிப்போம். ஒன்று, நாம் ஓட்டத்தை ஆரம்பித்த நாள் தான் நமக்கு தெரியுமே ஒழிய, ஓட்டத்தை முடிக்க போற நாள் உனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது. ஐ சைட் அகைன், என் ஓட்டத்தை ஆரம்பித்த நாள் எனக்கு தெரியும், ஞாபகம் வரும். ஆனால் என் ஓட்டத்தை நான் எப்படி எப்போது நான் முடிக்க போறேன் என்பது எனக்கு தெரியாது. அது காட் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? விளங்குது. நாம ரட்சிக்கப்பட்ட போது நம்முடைய ஓட்டத்தை ஆரம்பிச்சிருக்கோம், அது நமக்கு தெரியும். ஆனா நாம எப்பொழுது ஓட்டத்தை முடிக்க போறோம்? நம்முடைய கண்களை மூடும் பொழுது. எப்பொழுது நாம கண்களை மூட போறோமோ நமக்கு தெரியாது. ஆகவே ஆரம்பம் நமக்கு தெரியும், ஆனா முடிவு நமக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய ஓட்டத்தை, உங்க ஓட்டத்தை எப்போது நீங்கள் முடிக்க போறேன் என்பதை தேவன் அறிவார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். ஆகவே நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கிறது, அது தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ ஒரு கேள்வி வருது, அது என்ன ஓட்டம்? நான் சொல்ல கவனிங்க, அது என்ன ஓட்டம் என்றால் விசுவாச ஓட்டமாகும். நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல பலவிதமான ஓட்டங்களை குறித்து நாம கேள்விப்படுறோமே. இந்த ஒலிம்பிக் வந்துட்டா மாத்திரம் பாத்தீங்கன்னா 100 மீட்டர், 200 மீட்டர், 500 மீட்டர், 1000 மீட்டர் சொல்லி ஓடுறா ஓடுறா. எங்க ஓடுறான்? லக்கை அடைகிறதுக்கு ஓடுறான். உலகத்துல பலவிதமான ஓட்டங்கள் இருக்கு, நல்ல கவனிங்க, பலவிதமான ஓட்டங்களை குறித்து. ஆனால் இது தேவன் நியமித்த ஓட்டம், நல்லா கவனிங்க, இது தேவன் நியமித்த ஓட்டம், தேவ பிள்ளைகளுக்கு தேவன் நியமித்த ஓட்டம். இது என்ன ஓட்டம்? விசுவாச ஓட்டம். ஆகவேதான் 2 தீமோத்தேயு 4:7 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் சொல்லுகிறார். படியுங்க 2 தீமோத்தேயு 4:7 இருக்குதா? வாசிங்க.
நல்ல போராட்டத்தை
போராடினேன். என்ன போராட்டம்? கொஞ்சம் பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடித்தேன்,
ஓட்டத்தை முடித்தேன்,
விசுவாசத்தை காத்துக்
கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என்ன கேட்டீங்களா இருந்தால் 3 காரியம் சொல்றார். 1, நல்ல போராட்டம் என்றாரு. 2, ஓட்டத்தை முடித்தேன் என்றாரு. 3, இந்த 3 விசுவாசத்தை குறித்து தான் சொல்றாரு. நல்ல போராட்டம் என்ன போராட்டம்? விசுவாச போராட்டம். அன்றி பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாக போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு நலமாய் கண்டது என்று யூதா எழுதுகிறார். அப்ப பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசமான போராட்டம். என கவனிங்க, இங்க பவுல் நல்ல போராட்டம் என்று எதை சொல்றாரு? தன்னுடைய வாழ்விலே அவர் ஆண்டவருக்கென்று வாழ்ந்த விசுவாச போராட்டம், விசுவாச போராட்டம். ஓட்டத்தை முடித்தேன், என்ன ஓட்டம்? விசுவாச ஓட்டத்தை முடித்தார். அடுத்த சொல்ற விசுவாசத்தை காத்துக்கொண்ட என கருமான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச ஓட்டம். நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நாம் கண்களை மூடும் வரைக்கும் இந்த ஓட்டத்தில் இருந்து நாம் விலகவே முடியாது. நல்லா கவனிங்க, இந்த ஓட்டத்தில் இருந்து நாம் விலக முடியாது. ஆகவே இன்றைக்கு இந்த விசுவாச ஓட்டத்தை குறித்து நாம் கொஞ்சம் சுருக்கமாக நாம் பார்த்து நாம் முடிக்க போறோம். சோ திரும்ப 12
ஆகியால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட.
இந்த வசனத்தை 5 நான் பொறிக்கல, நான் சொல்றதை தயவு செய்து கவனிங்க. நான் உங்கள் இதயங்களிலே தேவனுடைய வார்த்தையை விதைக்கிறேன். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். நீங்க படித்திருக்கீங்க எழுவ, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இப்ப நான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுடைய இதயத்திலும் என்னுடைய இதயத்திலும் விதைக்கிறேன். அவை சத்துரு பொறுக்கி வந்து நம்முடைய இருதயங்களிலே விழுகிற வார்த்தைகளை பொறுக்கி விடாதபடி நாம் அதை காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை சொல்லி நான் போறேன். இந்த கவனிங்க, நாம ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் இயேசுவே என் உள்ளத்திலே வாரும் என்று நாம அன்பாக உண்மையாக கூப்பிட்ட போது ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்துல வந்தார். சரிதானே? நம்முடைய பெர்மிஷன் இல்லாம நம்முடைய வாழ்க்கையில வரவே மாட்டார். நாம படைச்சவர் தான், நம்ம உண்டாக்கினவர் தான். ஆண்டவராகி இயேசுவே, நீர் என் உள்ளத்திலே வாரும், உண்மை ஆண்டவராக தேவனுடைய குமாரனாக நான் ஏற்றுக்கொண்டு சொல்ல போதுதான் நான் அவர் உள்ளத்திலே வந்தார். ஆனால் பிசாசு உங்களோட வாழ்வில அனுமதி, உங்களோட அனுமதியை கேட்டு உங்களோட வாழ்வில வந்து செயல்பட மாட்டான். அதை மாத்திரமே அவனோட ட்ரெஸ்பாசர், அதாவது அத்துமீறி பிரவேசிக்கிறவன். நான் சொன்னதை தயவு செய்து விளங்கிக்கோள், கேட்டுக்கோள், விளங்கிக்கோள், புரிந்துகோள். ஆண்டவர் உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களோட வாழ்வில ஒன்றையும் செய்ய மாட்டார். ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலும் ஆண்டவராக இயேசுவின் உள்ளத்திலே வாரும்படி நாம கூப்பிட்ட போது அவர் நம்முடைய உள்ளத்திலே வந்தார். சரிதான். ஆனா பிசாசு, நாம யாரும் நாம கூப்பிட மாட்டோம். பிசாசு என்னோட வாழ்வில் அப்படி கிரியேஷன் சொல்லி யாரும் சொல்லுவோமா? இல்லையே. அப்ப பின்ன எப்படி பிசாசு உங்க வாழ்வில் செயல்படுறான்? பின்ன எப்படிதான் பிசாசு அப்படி கிரியேஷன்? அப்படி அர்த்தம் என்ன? நம்முடைய அனுமதி இல்லாமல் அத்துமீறி நம்முடைய வாழ்விலே செயல்படுறவன். ஏன்னா அவன் ஒரு நேசீர் இல்லாதவன். பிசாசு நமக்கு தான் நல்லா தெரியுமே. நம்முடைய அனுமதியை நான் கேட்க மாட்டான். அவன் அத்துமீறி உள்ள பிரவேசிப்பான். எப்படி தெரியுமோ? நாம அவனுக்கு ஏதாவது ஒரு ரூம், ஒரு வழியை நாம திறக்க, அதுக்குள்ள தொடர்ந்து வந்துடும். பாரு, அவதான் பேச சொல்றது. பிசாசுக்கு இடம் கூடாது இருக்கு. சோ ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சபையில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேளாதபடி நம்முடைய சிந்தனைகள் அங்கே இங்கே அலைய வருது. இங்கே இருப்போம், இப்ப மைண்ட் எங்கேயோ நிற்கும். சோ உங்களை நான் சொல்லல, ஒரு குறிப்புக்காக சொல்றேன். எனக்கு தெரியுங்கள தேவனுடைய பிள்ளைகள் தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறார் என்று இயேசுதான் நமக்கு சொல்லியிருக்காரு. அவர் ஒவ்வொரு உண்மையான தேவனுடைய பிள்ளைகளும் தேவனுடைய வசனத்துக்கு கரத்தாய் கவனமாய் செவி கொடுப்பார் என்பது வெளிப்படையான சத்தம் சத்தியம் கத்தறிவார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை இருதயத்திலே விதைக்கப்படுகிற தேவனுடைய வசனத்தை பிசாசு என்ன செய்ய பொறுக்கி போடுறான், எடுத்து போடுறான். கதவை விட்டு வெளியில போனா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பேசினாரு, என்ன செய்தி தெரியுது. ஏன் தெரியுமா, நம்மை அறியாமலேயே சத்துரு நம்முடைய இதயத்தில் விதைக்கப்படுற வசனத்தை எடுத்து போடுறானே, பொறுக்கி போடுறானே. ஏன்னா நாம இடம் கொடுக்கப்படியா அவன் பொறுக்கிறான். ஆனா நல்ல உள்ள மனுஷன் தெரியுமா, அது தன் இதயத்திலே காத்து பொறுமையோடு காத்து அது 100, 60, 30 மனுஷமா பலன் கொடுக்கும்பார். கேட்ட வசனங்களை அபியாசப்படுத்துற தேவ பிள்ளைகள் பாக்கியவான்கள். தேவனுடைய வசனத்தை கேட்டு அதை அபியாசப்படுத்துறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருக்கும்படி சத்தியத்துபடி நான் உங்களை சொல்றேன். சோ இந்த வசனத்தை 5 பிரிவாக நம்ம புரிய முடியும். நான் சுருக்கமாக சொல்லி நான் முடிக்கிறேன். நமக்கு நேரத்துக்கு இந்த எபிரேயர் 12 அதிகாரம் 1 வசனத்தை 5 பிரிவாக புரிக்கலாம். நம்பர் 1, முதலாவதாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். சோ இது எதை குறிக்கிறது, 11 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்படுறது. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். நம்பர் 2, பாரமான யாவற்றையும். நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை நெருங்க முடியாதபடி நம்முடைய விசுவாச ஓட்டத்தை தடையா இருக்கிற பாரமான யாவற்றையும் என்ன செய்யணும், தள்ளிவிடணும். நம்பர் 3, நம்மை நெருக்கி நிற்கிற பாவம். சோ முதலாவது, இரண்டாவது பாரம், மூன்றாவது பாவம், நாலாவது இயேசுவை நோக்கி நம்முடைய டார்கெட், நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கு, நாம சென்றடைய போற இடம் எதிரிய இயேசு. இயேசு எங்க இருக்கிறார், பரலோகத்தில் பிதாவின் வலது பாசத்தில் வீட்டிருக்கிறார். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசத்தனங்கள் உண்டு, அப்படி இல்லாத இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சோ நான் போய் உங்களுக்காக ஒரு வாசகத்தை ஆய்த்திருப்பின் பின்பு நான் திரும்பி வந்து நான் எங்கே இருக்கணும் அங்கே நீங்களும் இருக்கும்படி நான் உங்களை இடத்துல கூட்டி சேர்த்து கொண்டு சொல்லி போட இயேசு கிறிஸ்து சொல்லி போட்டு போயிருக்காரா இல்லையா. இவங்க 14 அதிகாரம் 1-2 வசத்தை இதை வாசிக்கிறோமா இல்லையா. ஆகவே என்ன கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இலக்கு நம்முடைய நோக்கு ஆண்டவராக இயேசுதான். ஊழியமாக இருந்தாலும் சரி, வாழ்வாளர் இருந்தாலும் இயேசுதான் நம்முடைய இலக்கு. சபையின் இலக்கு இயேசுதான். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இலக்கும் இயேசுதான். அப்படி இல்லாட்டால் நாம் தடம் புரண்டவர்கள் என்பதை, நாம் வழிதப்பிப்போனவர்கள் என்பது, இலக்கை விட்டுவிட்டவர்கள் என்பது சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு சேர்த்துதான் சொல்றேன். வாழ்வோ ஊழியமோ ஆண்டவர் இயேசு நம்முடைய இலக்காக இருக்கணும், நம்ம நோக்காக இருக்கணும். அப்படி இல்லாவிட்டால் நாம் வழிதப்பினவர்கள், வழியை விட்டுவிட்டவர்கள், இலக்கை விட்டுவிட்டவர்கள், ஓடுகிறார்களா வேற எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறார். நம்பர் 5, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். சோ இதை எந்த அளவுக்கு நமக்கு நேர்வுக்கோ நான் சொருக்கு நான் சொல்லி நான் சொல்றேன், தயவு செய்து சொல்றது நல்ல விளைக்கணும். சோ வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியம் என்ன செய்தோம், நமக்கு சூழ்ந்து நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். சோ இந்த பழைய அதுக்கு 11 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்களா இருந்தா விசுவாசத்தை குறித்தே பேசப்பட்டிருக்கிறது. நீங்க அறிவிக்கலை, வேதத்தை படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும். 11 அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்து பேசப்பட்டது. சோ அந்த விசுவாச குறித்து பேசப்பட்டிருக்க அந்த அதிகாரத்தில் பல பரிசுத்தவான்களுடைய பெயர்கள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பெயர் இல்லாத பல பரிசுத்தவான்களும் ஆவே, சிலர் வாளால் அறுப்புண்டார்கள், சிலர் குறைவுகளை அனுபவித்தார்கள், சிலர் மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து தெரிந்தார்கள், சிலர் விசுவாசத்தோட மறித்தார். அப்படியெல்லாம் நாம பார்க்கிறோம். ஆகவே பேரெழுதப்படாத பல பரிசுத்தவான்களும் அங்கே இருக்காங்க என்பதை நாம் மறக்கூடாது. ஆனால் வேத சொல்றபடி மேகம் போன்ற இத்தனை தரான சாட்சியம். இப்ப என்ன கவனிங்க, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க, நமக்கு முன்பாக ஓடி முடித்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை அடிக்கடி அலசி ஆராய்வது நல்லது, நல்லது, ஏற்றது, சிறந்தது. இந்த ரிலே ஓடுவார்கள் தெரியுமா, ரிலே அந்த கட்டையை கொடுத்து ஓடுவாங்க, ரிலே ஓடுவாங்க, ஹலோ ரிலே ஓடுவாங்க, கட்டையை கொடுத்து 4-5 பேர் சேர்ந்து கண்டினியூ ஓடுவாங்க. சோ அது போலதான் ஒருத்தன் ஓடி முடிச்சு மட்டும் ஓடுவான், அவன் முடிச்சு அடுத்த ஓடுவான். அது போலதான் இப்ப நமக்கு முன்பாக ஓடின பல பரிசுத்தவான்கள் வெற்றிகரமாக தங்கள் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடித்து பரலோகத்தில் போய் சேர்ந்து விட்டார்கள். இப்ப பரலோகத்தில் இருந்து இப்ப நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க கட்ட, இப்ப நாம ஓடுறோம், நாம ஓடிட்டு இருக்கிறோம். இப்ப பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நாம எப்படி ஓடுறோம் என்பதை பார்த்துட்டே இருக்கிறார். ஏன்னா நாம தான் அந்த ஓட்டத்தை முடிக்கணும். கர்த்தர் நம்முடைய காலத்துல வருவாராக இருந்தா நாம தான் அந்த ஓட்டத்தை முடிக்கணும். அல்லது நம்முடைய காலத்துக்கு பிற்பாடு ஆண்டு வருவார் சொன்னா நாம கொடுக்கிற கட்டையை அடுத்த சந்ததி கொண்டு போகுது. இதுதான் ஒழுங்கு வேதம் நமக்கு காட்டுறது. வகைமுறை வகை என்பது தயவு செய்து மறவாது. ஆகவே நமக்கு ஒரு ஓட்டம் நியமிக்கப்பட்டிருக்கு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. சோ நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி ஆண்டவரை விசுவாசித்திருக்காங்க, எப்படி விசுவாசித்து செயல்பட்டிருக்காங்க, அவருடைய வாழ்வில் பிரச்சனைகள் வரும்பொழுது, அவருடைய வாழ்வில் குறைவுகள் இருக்கும் பொழுது, அவர்கள் மற்றவர்களால் என்ன அலங்கரிக்கப்படும் பொழுது, அவர்கள் அங்குமிங்கும் அலைந்து திரிந்த போது, அவர்கள் குறைவுகளை அனுபவித்த போது, அவர்கள் எப்படி தங்கள் விசுவாசத்தை காத்துக் கொண்டார்கள், எப்படி தேவனோடு நடந்தார்கள், எப்படி தேவனோடு வாழ்ந்தார்கள், எப்படி தேவனை பிரியப்படுத்தினார்கள், எப்படி தேவனை மகிமைப்படுத்தினார்கள், எப்படி தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பல பரிசுத்தவான்களை நாம் அடிக்கடி நாம் சீர்தூக்கி பார்க்கிறது நல்லது. அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் இருக்கிற சில அவரையும் இவரை நாம சீதுக்கி பார்க்கிறது. ஆனா இப்ப உயிரோடு நமக்கு முன்பாக இருந்து தங்கள் உண்மையாக பரிசுத்தமாக வாழ்ந்து உண்மையாக ஆண்டவர் இயேசுவின் மகிமைக்காக வாழுகிற தேவனுடைய ஊழியர்களை நாம பார்க்கறது தப்பில்லை, அது நல்லது பாருங்க. அதை விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற மற்றவர்களை அரசியல்வாதிகளையும் சினிமா நட்சத்திரங்களை நாம பார்த்து அவைகளை நாம ஃபாலோ பண்ணக்கூடாது. அப்படி இருப்பா உண்மையாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கவே இருக்கல. நம்ம யாரை ஃபாலோ பண்ண போறோம்? நான் இயேசுவை சென்றடைவதற்கு, என் இலக்கை அடைவதற்கு எனக்கு முன்பாக ஓடி முடித்த பரிசுத்தவான்களையும் இப்பொழுது உயிரோடு இருந்து உண்மையாக ஆண்டவரை விசுவாசித்து பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுக்கு என்று உண்மையாக வாழ்கிற தேவனுடைய ஊழியக்காரங்க பிள்ளைகளை நான் கவனித்து பார்த்து நடக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன்னா உண்மையா சொல்றேன், பழைய ஏற்பாட்டில் பல பரிசுத்தவான்களை நான் சீதுக்கி பார்க்கிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கும் உயிரோடு இருந்து உண்மையாக ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தி கர்த்தரை கண்டு வாழுகிற ஒரு சில பரிசுத்தவான்களை அடிக்கடி நான் நினைவு கொண்டு கொள்வேன். சில நேரத்தில் யோசிப்பேன், நான் எனக்கு இப்ப இருக்கிற இந்த பிரச்சனை அவர்களுக்கு வந்தா அவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவார்கள், அப்படி எல்லாம் நான் கற்பனை பண்ணி பார்ப்பேன். ஏன் தெரியுமா? வலதுபுறமோ இடதுபுறமோ நாம் சாஞ்சிராதபடி நம் ஆண்டவரை நோக்கி ஓடவும், நம் தேவன் நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தை ஓடி முடிக்கவும். பலர் ஓடினார்கள், அரவாசியை விட்டு விட்டார்கள். ஆனா நீயோ தேவனுடைய மனுஷனே, உன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். அவன் மரிக்கிறதுக்கு முன்பே அப்போஸ்தலனாக பவுல் எழுதுறாரு, அவர் என்ன மரிக்கல, நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போகிறேன், இது முதல் நீதி இருக்கிடும் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, நீதியுள்ள நியாயாதிபதியா கத்தர் அன்னாலில்லாத எனக்கு தந்தருவா, எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்ன மாதிரி விரும்புற அனைவருக்கும் அதை தந்தருவார் என்று சொல்லிட்டு சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கிட்டு எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற விசுவாச ஓட்டத்தை இடையில விட்டுறக்கூடாது. இதைத்தான் நான் உங்களுக்கு அழுத்துகிறேன், இதைத்தான் உங்களுக்கு நான் உங்களை புகுத்த விரும்புகிறேன். நீ ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாச ஓட்டத்தை குறித்து கவனமாகுகிற, நீ ஓடிக்கொண்டிருக்கிற விசுவாசத்தை குறித்து எச்சரிக்கையாகுகிற, நீ ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மகிமையான ஓட்டத்தை குறித்து கவனமாகுகிற. வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாத, உன் கவனத்தை திருப்பாத, உன் இலக்கை விட்டு விடாத என்று கர்த்தருக்குள்ள உனக்கு நான் சத்தியத்தின்படி சொல்லுகிறேன். I call everybody, come to the right point. Olympics, என்னதா வேகமாக ஓடினாலும் ட்ரக் மாறிட்ட என்ன இல்ல பரிசில்ல. சொல்றது புரிதானே? சொல்றது புரிதானே? அது போலதான் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல நாம் ஓடணும். கண்ட மாதிரி ஓடையில, நான் விரும்புறபடி எல்லாம் ஓடையில, நான் விரும்புறபடி நாம் வாழ இயலாது, நான் விரும்புறபடி ஆண்டோட ஊழியத்தை செய்யலாது, நான் விரும்புறபடி கர்த்தருடைய ஆலயத்தில் வீட்டில் நடக்கவும் முடியாது. தேவனோடு வாழ ஒரு வகைகள் இருக்கிறது, தேவோட பணியை செய்ய ஒரு ஒழுங்கு இருக்கிறது, தேவோட வீட்டிலே ஒழுங்கு டிசிப்ளின் இருக்கத்தான் செய்யும். நமக்கு என்ன பண்ண தெரியுமா? டிசைப்பிள். சோ வி நீட் த டிசிப்ளின். இப் யூ டோன்ட், நமக்கு டிசிப்ளின் இல்லையென்றா நம்ம டிசைப்பிளா இருக்கல. நான் ஒரு ஒழுங்கு இல்லாதவனாக இருந்தா நான் ஆண்டவர் இயேசுக்கு ஒரு சீசனாக இருக்கிறதுக்கு அருகதையாற்றவன். ஒருவன் எனக்கு அறிவு இருக்கலாம், ஆற்றல் இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், அனுபவம் இருக்கலாம், ஆனா ஒரு ஒழுங்கு இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆண்டவருக்கு ஒரு மெய்யான ஒரு உண்மையான ஒரு சீசனாக இருக்கு என்பதை நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நம்ம ஏன்டா பைபிள் சொல்றது, ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லு, ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லு, ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லு, இலக்கை விட்டுடாதபடி அவனுக்கு சொல்லு, கண்டித்து உணர்த்து. We need somebody, நமக்கு சிலர் தேவை நம்மை கண்டித்து உணர்த்துவதற்கு. ஏன்னா நம்ம முதுக தடவி 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 கடைசியா 18 வருஷம் எவ்வளவு நிமிர முடியாத கூலி மாறி போயிடக்கூடாது. பாரு, மறந்துறத சொல்லட்டுமா, தெய்வ சாட்சி ஆண்டவரே எனக்கு ஒரு கம்ஃபர்ட் மெசேஜ் தாங்களே, அதாவது என்ன சொல்றது, ஒரு ஆறுதல் செய்தி ஒன்று தாங்க. உண்மையா சொல்றேன், ஆண்டவருக்கு உண்மையான சொல்றேன், ஆறுதலான மட்டாக்களை கம்ஃபர்ட் பண்ற ஒரு செய்தி எனக்கு இன்று வரைக்கும் எனக்கு அது கிடைக்கவே இல்லை. சோ நான் என்ன நம்புறேன், நாம கம்ஃபர்டபுளாக இருக்கணுமாக இருந்தா நம்ம சரியாக கண்டித்து உணர்த்தணுவார். சோ தடவி 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 18 வருஷமாக எவ்வளவு பேர் நிமிர முடியாத கோணிகள் சபையில பெருகிடக்கூடாது பாரு. பிறகு இயேசுவின் நாமத்தில் நிமிந்து நடவன் சொல்றதுக்கு இன்னும் சில ஊழியர்கள் தேவையா இருக்கும் பாரு. அது ஆபத்து சபைக்கு, அது நம்ம வாழ்வுக்கு நன்மை இல்லை. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சியம் நம்மை சூழ்ந்திருக்குது. நமக்கு முன்பாக ஓடி முடித்த பரிசுத்த வான்களை நாம் கவனித்து பார்க்கணும். என்ன கவனிங்க, பழையாட்டு முதல் பரிசுத்தவான் பார்க்கும் பொழுது ஆவையில நாம பார்க்கிறோம். அதுக்கு பிற்பாடு நாம பாபமாக இருந்தால் ஏன் நோக்க பார்க்கிறோம், மரணத்துக்கே டிமிக்கி கொடுத்து போன மா மனிதர் அவர். அதுக்கு பிற்பாடு நாம பாப்பமா இருந்தா நோவா என்கிட்ட மனுஷனே பார்க்கிறோம். பாருங்க, இப்ப பாருங்க, நோவா அவனோட வாழ்க்கையை நாம கவனித்து பார்க்கும் பொழுது அவன் எப்படி விசுவாசத்துல வாழ்ந்திருக்கான்னு உண்மையாக நாம அவனை கொஞ்சம் கிட்டி போய் பார்த்தா நாம எங்க நிக்கிறோம்ன்றது எனக்கு உண்மை நான் சொல்றேன். மழையே பெய்யாத காலத்துல, மழையே உலகம் காணாத காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தை ஜலத்தை நான் அழிக்க போறேன், மழை பெய்ய போகுது, பெருவெள்ளம் வரப்போகுது, உலகம் அழிய போகுது. ஒருத்தனும் அதை நம்ப இல்லையே. அவன் சொல்லிட்டே இருந்தான், ஜலப்பருக்கு ஜலப்பரளையும் வரப்போகுது, உலகத்தை ஆண்டவர் ஜலத்தினால அழிக்க போகிறார், நியாயத்திக்க போறார், என் ஜனமே மனம் திரும்பும், மனம் திரும்பும், மனம் திரும்பும். அவனும் என்ன போல இப்படியே கத்தி 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 சந்தி சந்தியாய் மூல மூலையாக தெரு தெருவாக சந்த சந்தியாக நின்று சொல்லி 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 கத்திட்டே இருந்தான். ஆனா என்ன, ஒருத்தரும் மனம் திரும்ப, நான் சொல்ற உங்களுக்கு புரியுதா, ஜலப்பரளையும் வரப்போகுது, நான் உலகத்தை ஜலத்தினால அழிக்க போறேன், எல்லா உயிரினங்களையும் நிக்கிரகம் பண்ண போறேன். நீயும் உன் குடும்பம் தப்புறதுக்கு ஒரு பேழையச்சு. உடனே அவன் அதை விசுவாசித்தான் பாருங்க. நீ ஆண்டவன் சொன்னாரோ, உலகமாவது உலகம் முழுவதும் ஜலத்தினால அழிகிறதாவது. ஏன்னா அதுக்கு முதல் அப்படிப்பட்ட சம்பவம் எது நடந்ததாக வேதத்துல இல்லையே, சரித்திரத்துல இல்லையே. அப்ப உலகம் முழுவதும் ஜலத்தினால அழிக்கப்படும் தேவன் சொல்லிட்டாரு. நீ உனக்கு இந்த கண்கள் தயவு கிடைத்திருக்கு, அவன் குடும்பத்தோடு தப்பித்துக் கொள்ள ஒரு பேழையை உண்டு பண்ணி சொல்லும் பொழுது உடனடியாக அந்த வார்த்தையை விசுவாசித்தான். விசுவாசித்தது மாத்திரம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று வேதம் சொல்றபடி தான் விசுவாசித்த வார்த்தைகளை மட்டுமளுக்கு சொன்னான். ஒருவரும் விசுவாசிக்க இல்லையே. ஆகவேதான் நோவாவின் காலத்து நடந்தது எப்படியோ அப்படியோ மனுஷகுமாரன் வரும்பொழுதும் நடக்கும். இன்றைக்கு நாங்களும் அதே ஆவி உடையவர்களாய் சபையிலும் வெளியிலும் கத்தி 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 ஆண்டவருடைய வருகையை குறித்து, ஆண்டவர் இயேசுடைய மரணத்தை உயிர்த்தெழுதலையும் நியாயத்திருப்பையும் குறித்து இன்று வரைக்கும் நாம சொன்னாலும் மனம் திரும்புகிற மனம் திரும்பாத ஜனங்கள், தங்களை இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிற ஜனங்கள் சபைக்கு உள்ளும் சபைக்கு வெளியிலும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் முடிவோ தேவனுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாம மறந்துடக்கூடாது. இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகளை நீ ரிஜெக்ட் பண்ணுமாக இருந்தால் நாளைக்கு ஒரு நேரம் வரும், ஆண்டவர் உன்னையும் ரிஜெக்ட் பண்ணி போடுவார் பாரு. ஏன்னா நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்காவிட்டால் அவர் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு இடமே இல்லை பாருங்க. So we are dealing with God. நாம் தேவனோடு இடைபெடுகிறோம், தேவன் நம்மோடு இடைபெடுகிறார். ஒரு மனுஷனோட அல்ல, ஒரு மந்திரியோட அல்ல, அல்லது ஒரு அதிகாரியோட அல்ல, தேவாதி தேவனோடு நாம் இடைபெறுவோம். எவ்வளவு கவனமாக எவ்வளவு கருத்தாக இருக்கணும் பாருங்க. தண்ணீரினால் ஜலத்தினால் உலகத்தை அழிக்க போகிறேன், அது உடனே அப்படியே விசுவாசித்தார். 300 முழ நீளத்தில், 50 முழ அகலத்தில், எத்தனை முழு உயரம் சொல்லுங்க, எத்தனை முழு உயரம், நோவாட பேள எத்தனை முழு உயரம், 30 முழ, ஒரே ஒரு ஜன்னல், ஒரே ஒரு ஜன்னல், அது குப்பேர் என்ற மரத்தினால செய்யணும், உள்ளும் புறமும் கீழ் பூசணும். அப்படியே அவர் வார்த்தையை விசுவாசித்தான் பாரு. இன்னும் வெள்ளமே வரையில்லை, வெள்ளத்திலிருந்து தப்பிச்சு கொள்றதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பிழைய வெட்ட படியில வச்சு கட்டும் பொழுது எத்தனை பேர் வந்து எத்தனை பேர் வந்து பேடி பண்ணாங்க தெரியுமா? நோவா, பட் ஆர் யூ டூயிங் ஹியர்? 300 முழ நீளத்துல யோசித்து பாரு, கற்பனை. நான் உனக்கு தான் சொல்றேன், கொஞ்சம் யோசித்து பாரு. திஸ் இஸ் ரைட். இதுதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்குது கூடாத காரியம். யூ கேனாட் சாட்டிஸ்ஃபை வித் காட் விதவுட் ஃபெய்த். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். ஆகவேதான் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறேன், நான் பேசிக்கொண்டே இருக்கேன் சபைக்கு. So we have to raise up our faith to walk with God, to find out the will of God in our life, to glorify the name of the Lord in our life. We need faith. So don't lose your faith. You cannot satisfy your God. You cannot receive anything from Him. So try to understand what I am saying. Betta valiyile, oru periya valiyile, 300 mula neelathile, 50 mula agalathile, 30 mula uyarathile. எத்தனை வேலைக்காரரை பற்றி செஞ்சிருப்பான் நான் யோசிச்சு பாக்குறேன். அவன் கப்பலை கட்டின அத்தனை வேலைக்காரர் கூட விசுவாசிக்கல, கப்பலை செஞ்சிருக்காங்க. என்னத்துக்கு செய்யறான்? ஜலத்துல வரப்போற ஜல அழிவுக்கு, ஜலப்பிரளயத்தில் தப்பிச்சு கொடுத்துக்கு செஞ்ச பேரை செஞ்சிருக்க. அவன் ஒருத்தன் கூட எத்தனை பேர் செஞ்சிருப்பாங்க, அவன் ஒருத்தன் கூட செய்யலே. ஏண்டா வேலையை செய்கிறாய்? கூலிக்கு செய்கிறேன் பாரு, கூலிக்கு செய்கிறேன், வேலைக்கு செய்கிறேன், பணத்துக்காக செய்கிறேன், அதுக்காக செய்கிறேன், இதுக்காக செய்கிறேன். ஏன் ஊழியம் செய்கிறாய்? அதற்காக செய்கிறேன், இதற்காக செய்கிறேன். ஆனா தேவ சித்தத்தின்படி செய்கிறேனா? தேவனுடைய மகிமைக்காக செய்கிறேனா? தேவ சித்தப்படி செய்கிறேனா? வெட்டபடியிலே 300 முழ நீளத்தில், 50 முழ அகலத்தில், 30 முழ உயரத்தில் எத்தனை பேர் வேலை செஞ்சிருப்பாங்க? எத்தனை நாளா வேலை செஞ்சிருப்பாங்க? எத்தனை பேர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து வேலை இல்லாத ஒரு கூட்டம், கத்தர் எலப்படுத்தினாலே இந்த பூமி அழிக்க போறாரு, ஆகபோது தப்பிச்சு கொள்ள எனக்கு ஒரு பேழையை சொல்லியிருக்க. பரிகாசம், பகுடி, நிந்தனைகள், ஏன் தெரியுமா? அவர்கள் தேவனுடைய வசனத்தை நம்பாது. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்றேன் கேளுங்க, இப்பே சொல்றேன் கேளுங்க, தேவனையும் அவருடைய வார்த்தையும் நம்பாத ஒரு மனுஷன் தான் பரிகாசக்காரனாக இருப்பார். இப்ப நான் சொல்லுகிற வார்த்தைகளை உங்க விருதத்தில் நீ ஏற்றுக்கொள்ளாம நீ ரிஜெக்ட் பண்ணலாம், மனசுல நீ பரிகாசம் பண்ணலாம். இட் இஸ் அப் டு யூ, பட் ஐ ஸ்பீக் ட்ரூத். ஐ நோ வாட் ஐ ஆம் சேயிங், வாட் ஐ ப்ரீச். காட் நாஸ் எவ்ரிதிங். ஆனால் பூமி மலிந்து போகும் என்ற வார்த்தைகள் ஒரு காலம் ஒழியாது, ஒரு உறுப்பு கூட அழியாது. என்ன தேவன் நமக்கு சொல்லுங்க, வானத்தில் அவருடைய வசனங்கள் நிலைத்திருக்கிறது, அழியாது, ஒழியாது. அதான் நான் நடுவில் சொல்றது கேளுங்களேன். இந்த உலக சரித்திரமே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை சுத்தி தான் சொல்லு கொண்டு. எனக்கு அதுல இரண்டு பேசுறது பார்க்க, கீழே பேசுறது கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு நீங்க இந்த உலகத்தின் சரித்திரமே எழுதப்பட்டிருக்கிற வேத வசனத்தை சுத்தி தான் சொல்லு கொண்டிருக்கு. நான் சொல்றத நல்லா கவனிங்க. ஏனென்றால் நடந்ததையும் வேதம் சொல்லுது, நடக்கிறதையும் வேதம் சொல்லுது, இனி நடக்க போறதையும் சொல்லுகிறது வேதம். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த ஒரே ஒரு புத்தகம் தான் நடந்ததையும் சொல்லுது, நடக்கிறதையும் சொல்லுது, இனிமேல் நடக்க போறதையும் சொல்லுது. உலகம் எப்படி உண்டானது, மரஞ்செடி கொடி எப்படி உண்டானது, மனுஷன் எப்படி உண்டானது, ஆண்டவர் எப்படி இருக்கிறாரு, மனுஷனுடைய ஆரம்பம் என்ன, முடிவு என்ன, பரலோகம் என்ன, நரகம் என்ன, இது எல்லாவற்றையும் குறித்து வெளிப்பாடு தருகிற ஒரே ஒரு ஒப்பற்ற புத்தகம் நான் நீ கையில வச்சிருக்கிற பரிசுத்த வேதாக கொண்டுதான் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டா. ஒரு மனுஷனுடைய மரணத்துக்கு அப்பால் நடக்கப்படுது என்ன என்பதை திட்டமாக போதிக்கிற ஒரே ஒரு புத்தகம் பரிசுத்த வேதம், ஆண்டவர் இயேசு ஒருவர் தான். கர்த்தருடைய நாமத்துக்கு. பல ஆண்டுகளுக்கு முன்பாக, பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருந்த ஒரு தங்கச்சி என்னை வந்து கேட்டாங்க, அங்கு ஒரு மனுஷனுக்கு மரித்த பிற்பாடு அவனுக்கு, அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் ஒரு மனுஷிக்கும் மரித்த பிற்பாடு அவனுக்கு என்ன நடக்கிறது. அந்த நேரத்தில் பல வருஷத்துக்கு அந்த நேரத்தில் எனக்கு மரித்தால் பரலோகத்து போன்ற விசுவாசம் எனக்குள்ள இருந்தது. கர்த்தருக்குள்ள மரிக்கிற ஒவ்வொரு தேவன் ராஜ்யத்துக்கு போகணும் தெரியும். ஆனா மரணத்துக்கு பிற்பாடு ஒரு மனுஷனுக்கு என்ன நடக்கிறது திட்டமாக அந்த பிள்ளைக்கு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா காலங்கள் போக பொழுது வேதத்தில் ஆராய்ந்து படிக்க படிக்க ஒரு மனுஷனுடைய வாழ்விலே மரணத்துக்கு பிற்பாடு நடக்கிறது என்ன என்பதை திட்டமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லி வச்சிருக்கார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்பட்டாவது. எங்கன்னு கேட்கறீங்களா? ஐஸ்வர்யவான் லாசோட உமையில அதை தெளிவாக நாம் பார்க்க முடியாது. மரணத்துக்கு பிற்பாடு அந்த ரெண்டு பேருக்கு நடந்த சம்பவங்களை நாம வைத்து பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுக்கு மரணத்துக்கு பிற்பாடு என்ன நடக்கணும் என்பதை தெளிவாக நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்பட. சோ ஜலம் என்ன, ஜலத்தினால உலகத்தை அழிக்கப்படும் சொன்னாரு. வெட்டுப்படியிலே பெரிய பேழையை கட்டினாரு. எத்தனை பேர் வந்தார்கள், பார்த்தார்கள், பரிகசித்தார்கள், ஒருவரும் நம்பையில. ஆனா எனக்கு என்ன காய்ச்சல் தெரியுமா? உலகம் முழுவதும் அவன் விசுவாசம்,
அல்ல கௌரிங்க, உலகத்தில் ஒருத்தனும் ஆண்டவரை நம்பவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பவில்லை. ஆனா தனி ஒரு மனிதனாக தலை நிமிந்து நிற்கிறான் தன் தேவனுக்காக நோவா. அவன் எப்படிப்பட்டவன் என்பதை என்னால கற்பனையே பண்ணி பார்க்கும். இவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாரு நல்லா இருக்குமே பாருங்க. இன்னைக்கு எத்தனையோ ஊழிய கட்டும், ஆனா அந்த அவங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தா நல்லா இருக்கு. உலகம் முழுவதும் அவவிசுவாசம், ஒருத்தனாவது ஆண்டவரையோ அவருடைய வார்த்தையோ விசுவாசிக்கல. ஆனா தனி ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆண்டவரை விசுவாசியாவிட்டால் என்ன, உலகம் முழுவதும் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தையை நம்பாவிட்டாலும் என்ன, தேவன் வாழுகிறார், தேவனுடைய வசனம் சத்தியம் என்பதை தனி ஒரு மனுஷனாக விசுவாசித்து தன் தலைவருக்காக தன் ஆண்டவருக்காக தலை நிமிந்து நின்று மரித்தும் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்க ஒரு மா மனிதன் அல்லவா நோவா? யோசித்துப்பா, இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது யோசி. இன்னைக்கு தான் நமக்கு சபை இருக்குது, அக்கியம் இருக்குது, தேவனை குறித்த என்ன முழு வேதம் இருக்குது, ஆவியானோட டைரக்டான ஒரு வழிதத்தை இருக்குது. இத்தனை இருந்தும் நமக்கு வாழ்வில் ஒரு சிறு பிரச்சனை வந்துட்டா சரி. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஏசப்பா தோத்திரம் ஆமே, நாளைக்கு வருகிறது ஒரு டெலிபோன் கால் இலங்கையில் இருந்து, சரி அப்படியே ஆளு பிளாட், ஆளு பரலஸ், என்னங்க சிஸ்டம் ஒரு மாதிரி இருக்கு, என்ன செய்யறது பாச பிரச்சனை. நேற்று நல்லது, அது நேற்று, இது இன்றைக்கு. நம்முடைய வாழ்வில் வருகிற அதிகமான தாக்கங்கள் எதற்கு தெரியுமா? நம்முடைய விசுவாசத்துக்கு. நான் அதை சொல்றேன், உங்களுடைய இருதயத்தில் போட்டு வைக்கிறேன். நம்முடைய வாழ்வில் சத்துரு கொண்டு வர்ற அதிகமான தாக்கங்கள் எதற்கு தெரியுமா? நம்முடைய விசுவாசத்துக்கு. ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கலார், விசுவாசம் இல்லாமல் ஆண்டவரை துதிக்கலார், விசுவாசம் இல்லாமல் கொடுக்கலார், விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்யலார். ஏன் தெரியுமா? நாம செய்யலாம், ஆனா ஆண்டவர் அக்செப்ட் பண்ண மாட்டார். விசுவாசம் உள்ளவங்களாக ஜெபத்தில் எதை கேட்டாலும் அதை பெற்றுக் கொடுக்கும். மறுபக்கம் திருப்பி போட்டு பாருங்க, விசுவாசம் இல்லாமல் செய்யற ஜெபங்கள் நமக்கு பதில, விசுவாசம் உள்ள ஜெபம் பணியாளே ரட்சிக்கும். மறுபக்கம் திருப்பி போட்டு பாருங்க, விசுவாசம் இல்லாமல் நாம ஜெபித்த, விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்க முடியும், விசுவாசம் இல்லாமல் துதிக்க முடியும், விசுவாசம் இல்லாமல் காணிக்கப்பட முடியும், விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியும். தெரியுமா? சொல்லும்பொழுது காரிய ஜெபங்கள், கேத்தரின் கொல்வன் என்று சொல்லப்படுற ஒரு ஒரு பிரபல ஒரு ஊழியக்கார், இன்றைக்கு இருக்கிற பெனிகின் அவைட சீசதா கெத்தரின் கொல்மன் சொன்னான், பயங்கர மறக்க சுப்ப நச்சு நடக்க. ஒரு தடவை அந்த அம்மா நடந்து வந்து ஸ்டேஜ், அவங்க வரைக்கிலே ஒரு டான்ஸ் விட வருவாங்க, ஃபுல் ட்ரோப் போடுவாங்க, கை போட்டு கழுத்து போட்டு ஃபுல் ட்ரோப் போடுவாங்க. அவங்க ஸ்டேஜுக்கு வரும் பொழுதே ஒரு டான்ஸ் விட வருவாங்க பாட்டு. ஒரு தடவை வந்து அம்மா நடந்து வர, ஒருதன் அவ நடந்து வந்த ஃபுட் ஸ்டெப் இருக்குல்ல, காலடியில காலை வச்சு பட்ட பட்ட ஒண்ணு வந்தாங்க, அந்த மிரக்கல சுப்ப நச்சம். ஒரு தடவை ஒரு கூட்டம் நடந்த பொழுது அடியைகள் தொடப்பட்டார்கள், ரசிக்கப்பட்டார்கள், சுகமடைந்தார்கள், சாட்சி சொன்னேன். நான் அந்த வீடியோல பார்த்து அசந்து போனேன். என்ன தொட்ட ஒரு சாட்சி என்ன தெரியுமா? ஒரு சப போதவர் வந்து சாட்சி வந்தார். நான் முந்தைய சொல்லியிருக்கிறேன், சிலுவருக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். ஒரு சப போதவர் வந்து சாட்சி சொல்றார், அவர் முகத்தை பார்த்தேன் ஜொலிக்கிறது போல இருக்கு. அவர் வந்து சொன்ன சாட்சி எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, அவர் வந்து சொல்றாரு, 39 வருஷம் நான் ஊழியம் செய்கிறேன், ஒரு சபைக்கு போதவராக இருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். இதை கேட்க எனக்கு தலை சுத்தம் போல இருக்கு. 39 வருஷம் ஒரு சபைக்கு வேப்பனாக இருந்து போதிச்சிருக்கிறாரு, ஆனா அவர் சொல்றாரு இன்றைக்குதான் நான் இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கேன். பகிரங்கமாக வந்து அந்த அம்மாக்கு சாட்சி. அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, தெரியும் அப்படியா? அப்படியாதான், இத்தனை ஆண்டுகளாக சபையில் என்னத்தை பேசின எல்லாத்தையும் நான் பேசினேன், வேதத்தை தான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார், ஊழியம் தான் செஞ்சிருக்கிறார், ஜெபம் தான் செஞ்சிருக்கிறார், ஆனா ரட்சிக்கப்படாது. டூ யூ பிலீவ் இட்? இதை நீ நம்ப முடியுமா? ஆனா அவர் தான் சொல்றாரு, இவர் நான் இன்றைக்கு தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். அப்ப ஒரு தொழில் மாதிரி இதை செஞ்சிருக்காங்க பாருங்க, சம்பளம் வருது, தொழில் மாதிரி இதை செஞ்சிருக்கேன். சோதர் வண்டைக்காவது ரசிக்கப்பட்ட என்ன கருமான உங்களை, விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கலாம், விசுவாசம் இல்லாமல் கொடுக்கலாம், விசுவாசம் இல்லாமல் ஊழியம் செய்யலாம், ஆனா ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். சோ எல்லாமே நமக்கு விசுவாசத்துல தான், வாழ்க்கை என்பதே விசுவாசம் தான். ஏன் தெரியுமோ, விசுவாசத்தினால் நீதிமா சொல்லுங்க பிழைப்பா. ஹலோ, இங்கதானே இருக்கிறீங்க, சொல்றது கேளுங்க, விசுவாசத்திலே நீதிமா பிழைப்பா. எல்லாரும் சொல்லுங்க விசுவாசத்தினாலே, எல்லாரும் சொல்லுங்க உங்க வாயினால கொஞ்சம் சொல்லுங்க விசுவாசத்தினாலே, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க விசுவாசத்தினாலே நீதிமா பிழைப்பா. பிழைப்பான்னு அர்த்தம் என்ன? வாழ்வா. We live by faith. அவதான் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும். அதாவது கண்டு நாம் ஆண்டவரை தொழுது கொள்ள, காணாமல் விசுவாசித்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். அவரை பார்த்து நாம ஜபிக்கவில்லை, அவரை பார்க்காமல் அவர் மேல வைக்கிற விசுவாசத்தை நாம ஜபம் பண்றோம், ஊழியம் செய்யறோம், கொடுக்கிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். சோ அண்ட் சோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹேவ் சே. சோ மலையை காணல, ஐ மீன் ஜலப்பிரளயம் இன்னும் வரல, ஆனா பேரை செய்யறோம் பாருங்க. உலகத்து பார்வையில நோவா ஒரு முட்டாள், ஆனா ஜலப்பிரளயம் வந்து எல்லோரும் அழிந்த போது அவனை போல புத்திமான ஒருத்தரும் இல்லைன்னு அப்போதான் விளங்கி இருக்கு பாருங்க. பட் இட் வாஸ் டூ லேட் பாரு. அழிவு வரும் பொழுதுதான் அவன் புத்திசாலி என்பதை இவன் உணர்றான். அதுவரைக்கும் இவங்க பார்வையில நோவா ஒரு முட்டாள். இவனுக்கு என்ன நடந்தது பாருங்க. ஏன்னா அதுவரையில உலக கப்பலையே காண இல்லை. உலகத்துல முத முத செய்யப்பட்ட கப்பல் அதான், அதுக்கு பட்டன் கொடுத்தது நம்ம ஆண்டவர் தான். கத்தோட நாமத்துக்கு பயம் உண்டாரு. அதுக்கு முதல் ஒரு கப்பல் உலகத்தில் இருந்தா நம்ம காண முடியாது. சோ காடையில் என்ன ஜலப்பள்ளியும் வரையில, ஆனா கத்தோட வார்த்தை விசுவசித்து பேழையை கட்டிருக்கா பாரு. உலகத்துல ஒருவரும் ஆண்டவரும் விசுவசிக்க இல்லை, ஆனா தனியொரு மனிதனாக தேவனை பேசு. இப்ப நான் உன்னை கேட்கிறேன், என்ன சேர்த்த என்ன கவனிங்க சோத்திரம். இன்னைக்கு நாம சபையாக தேவ பிள்ளைகளாக எல்லாம் ஒன்றாக வந்து கூடி இருக்கும் பொழுது நம்ம விசுவாசம் உரமாக இருக்கு. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் என் கற்பனையில் இருக்க ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்க மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்க. நாளைக்கு உன்னையும் என்னையும் ஒரு விசுவாசிகளுமே இல்லாத ஒரு கிராமத்துக்கோ ஒரு பட்டணத்துக்கோ தனியே உள்ள கத்தர் அனுப்பின ஒரு விசுவாசத்தை நீ காத்துக்கொள்வீ. அப்போ சொன்ன பவு சொல்றாரு, நான் ராயனுக்கு முன்பாக உத்தரவு சொல்ல நிக்கையில் எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். எனக்கு அந்த வசனத்தை படிக்கும் பொழுது என் நெஞ்சமெல்லாம் நெகிழும். இத்தனை ஆண்டுகள் ஊழிய செய்து, இத்தனை ஊழியக்காக எழுப்பி, இத்தனை சபைகளை நிறுவி, ஆண்டவருக்கு இரவு பகலாக பாடுபட்ட இந்த தேவ மனுஷனுக்கு ஒரு கட்டத்துல தனிமை, தலைவர்களுக்கு தனிமை தவிர்க்க முடியாது ஒன்று என்று நான் பல நேரத்தில் அதை பார்த்திருக்கேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, ஒரே ஒரு காரணம், அவன் தேவனோட மனுஷனாக இருந்து தேவனோடு நடந்தபடியா. அவன் சொல்றாரு, எல்லோரும் நான் ராயனுக்கு முன்பாக முதல் தடவை உத்தரவு சொல்ல நிக்க எல்லோரும் என்னை கைவிட்டார்கள். அந்த குற்றம் அவர்கள் மேலே சாராது இருப்பத. சோ எல்லாராலும் ஒரு நேரம் ஒரு தடவை அவன் கைவிடப்பட்டிருக்கான். ஆனால் ராயனுக்கு முன்பாக தலை போக போகுது, ஆனால் தன் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். அங்க நோவா பாருங்க, எல்லாரும் அவசுவாசம், ஆனா தனியொரு மனிதனாக ஆண்டவர்களை பத்தி விசுவாசத்தை காத்து. இப்ப நான் உன்னை பார்த்து கேட்கிறேன், நாளைக்கு ஒரு ஒரு கதைக்கு நான் உன்னை கேட்கிறேன், உன்னை யோசித்து பாரு. நான் இப்படி அடிக்கடி யோசிக்கிறது உண்டு, தேவன் அறிவாரு. நாளைக்கு ஒரு வேளை என்னையோ உன்னையோ தனிய ஒரு இடத்துக்கு ஆண்டவர் அனுப்பலாம், அல்லது நாம எங்கேயாவது இடத்துல தனியே போய் நாம தான் மாமிசத்துல முடிவெடுத்து எங்கேயாவது இடத்துல தனி இடத்துக்கு போற முடிவைங்க. அந்த கிராமத்துல பட்டத்துல ஒருவர் கூட ஆண்டவர் அறியல விசுவாசிக்கல. அந்த இடத்துல தனிமையில இருக்கும் பொழுதும் உன் விசுவாசத்தை நீ காத்துக்கொள்வாயோ? அல்லது பிலிப்பு நகரத்தின் சிறைச்சாலையிலே அண்டக்கிரவுண்டிலே அந்த பயங்கரமான சிறைச்சாலையிலே உன்னை இரவிலே பூட்டி வைத்து தொழுமரத்திலே உன் கால்களை மாட்டி வைத்து உன் சரீரங்களை அடித்து கிழிக்கும் பொழுது உன் விசுவாசத்தை காத்துக்கொள்வாயோ? நான் உங்களுக்கு தான் பேசுகிறேன், எனக்கு சேர்த்து தான் பேசுகிறேன். ஆனா இன்றைக்கு நம்ம விசுவாசம் என்ன தெரியுமா? நாம கேட்கறது ஒரு காரியத்தை கேட்போம், ஆண்டவர் அதை தார் இதை தார். கேட்கறது கேட்கறது கிடைக்கல, வேலை வேண்டும், கேட்ட வேலை கிடைக்கவில்லை, வியாதி இருக்குது உண்மை, நாம் வியாதிக்காக ஜெபம் பண்ண சோமால, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, குறைவுகள் நிறைவாகவில்லை, நான் கேட்டது கிடைக்கவில்லை, நம்ப நடக்கவில்லை. This is our faith. And அங்க பாருங்க, உயிரையும் பணியும் வைக்கிறார் உன்னதமான தேவனுக்கு முன்பாக. This is faith. இது விசுவாசம். தேவனுக்கு உண்மையாக வாழுகிற வாழ்வு, ஆண்டவரை நம்பி ஜீவிக்கிற ஜீவியம். இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இதிலே நாம் கவனமாக, நான் உங்களுக்கு தான் பேச, தேவன் அறிவார், தேவன் அறிவார், தேவன் அறிவார். எனக்கு அருமையான அன்பு நெஞ்சங்களே, உன் விசுவாசத்தை காத்துக்கும், உன் விசுவாச ஓட்டத்தை பலப்படுத்து. இது உலகத்தோடு சாஞ்சி உலக தேவைகளுக்காக தேவனை நம்பி அது கிடைக்காதபடியா உலக தேவைகளுக்காக சொந்த புகழ் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்காக நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தன் உயிரையே சிலுவையில கொடுத்து என்னையும் உன்னையும் தெரிந்து கொண்ட தேவகுமார மேல வச்சுக்கிற உண்மையான அன்பில நாம வாழப்போகிறோமா, அல்லது உலகத்தின் தேவைகளுக்காக அவரை நம்பி நாம வாழப்போகிறோமா? ஒருவேளை இந்த உலகத்தின் நமக்கு நியாயபூர்வமான தேவைகள் நமக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கொள்ளுங்க, அதனால நாம என்ன ஆண்டவரை கோபிக்க போறோமா? அப்படித்தான் கோபிச்சா போல நமக்கு அதனால என்பதை நின்றுதான் நன்மடைக்க போது. அதனால ஆண்டவர் நமக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும். நாம் ஆண்டவர் நமக்கு ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யாட்ட உடனே கோவிப்போம், முறைப்போம், அப்படி இல்லைன்னா முகத்தை திறப்போம், அல்லது காணவர் போல போயிடும். இப்ப நம்ம ஆண்டவருக்கு அப்படி செய்யலாமோ, அல்ல அப்படித்தான் செஞ்சாலும் ஆண்டவர் நமக்கு அதனால நமக்கு ஏதாவது செய்ய போறாரோ, ஆண்டவர் நம்ம மிரட்ட போகிறோமோ அல்லது மிரட்ட போகிறோமோ, கொஞ்சம் யோசித்து பாரு. விசுவாசத்தினால் நீதிமான் வாழுவான். தனியொரு நபராக இன்னொரு கிராமத்தில் விடலாம். பிலிப்பி நகரத்தின் சிறைச்சாலையிலே, அந்த அண்டர் கிரவுண்ட் சிறைச்சாலையிலே காயங்களோடு தொழுவுபரத்தில் என் கால்கள் நான் மாட்டப்பட்டாலும், நான் பல விசனைகள் சரித்திரத்தை படிச்சிருக்கிறேன், சபை சரித்திரத்தையும் படிச்சிருக்கிறேன். அவர்கள் விசுவாச வாழ்க்கையும், அந்த விசுவாசத்துக்காக தங்களுடைய உயிர்களை கொடுத்தவர்களையும் வாழ்க்கையை நான் படிச்சிருக்கிறேன். அவர்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்வும் விசுவாசம். இந்த கருபான தேவோட பிள்ளைகளே, இந்த உலகத்தின் காரியங்கள் தேவைகள் நமக்கு கிடைக்காமல் போனால் அதனால நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போயிடக்கூடாது. அப்படியான நம்ம தேவை ஏதோ ஒரு தேவைக்காக ஆண்டவரை தேடுறோம், இம்மைக்காக மாத்திரம் நாம தேவனை தேடுவோமாக இருந்த ஒன்று குருந்தியர் 15:19 சீக்கிரம், இம்மைக்காக மாத்திரம் நாம்
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களா இருந்தால் எல்லா மனுஷரை பார்த்திலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருக்கும்.
யாருக்கு இந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு தெரியுமோ? குருந்து சபையில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. அவ இந்த பூமிக்குரிய தேவைகளுக்காக மாத்திரம் நாம ஆண்டவரை தேடுவோமாக இருந்தால் நம்ம போல பரிதபிக்கப்படுத்தவர்கள் வேறொருமை. ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் 30 வருஷமாக இருக்கலாம், அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசலாம், ஒருவேளை ஆண்டவர் ஊழியத்தை செய்யலாம் இருக்கலாம். ஆனால் இப்பூமிக்குரிய தேவைகளுக்காக மாத்திரம் நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையும் விசுவாசம் வைப்பமாக இருந்தால் தேவனது அறிவார். ஆனால் நாம் தேவனுக்கு முன்பாக பரிதபத்துக்கு உள்ளவர்களாக இருப்போம். அதில் பார்க்க நம்ம உலகத்தோடு வாழலாமா இல்லையா? தேவனை கண்டு வாழ்ந்தும் தேவர் பார்வையிலே பரிதபிக்கப்படுத்தவர்களாக இருந்தா உலகத்தில் வாழ்றோம் பரவாயில்லை. யோசித்து பாருங்க, நான் சொல்றது சிந்திச்சு பாருங்க. கருமான தேவோட பிள்ளைகளை, நம்ம விசுவாசத்தை நாம் சோதித்து பார்ப்போம். ஏதோ அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது நடக்கல, இது நடக்கல என்பதற்காக நம்ம விசுவாசம் இருந்தால் இந்த விசுவாசம் தான் நம்ம பரலோ கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, கை சேர்க்க போகுது என்பதை மறந்துடாது. எனக்கு அறிவானவர்களே, பழைய பாட்டு பரிசுத்தமாக பலரை குறித்து நான் பார்க்கல நேரம் பொறுப்பு. நம்பர் 2 காரியம் தெரியுமோ? முதலாவது மேகம் போன்ற இத்தனை திறனான சாட்சிகள், இரண்டாவது தெரியுமோ? பாரமான யாவற்றை. சோ நம்முடைய வாழ்விலே விசுவாச ஓட்டத்துக்கு தடையா இருக்கிற பாரங்களை நாம் அகற்ற. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடைசி கப்பற் பயணத்திலே 14 நாளாக சந்திரனையாவது சூரியனையாவது நட்சத்திரத்தையாவது காணாமல் இரவும் பகலாக பகல 14 நாளாக மாலை கொட்டோ கொட்டன்னு கொட்டும், புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, கப்பல் அமிழ்ந்து போகும். அப்ப என்ன செஞ்சுக்கா தெரியுமோ? படகை கப்பல் கடலில் அமிழ்ந்து போகாதபடி கப்பலின் தளவாடங்கள் எல்லாம் தங்கள் கைகளால எடுத்து எரிஞ்சிருக்காங்க. ஏன் தெரியுமா? கப்பலை இலகுவாக்குவது. ஒன்று தீமோத்தேயு 1:21 கடைசி வசனங்களை நாம வாசிக்கும் பொழுது விசுவாச கப்பலை சிலர் சேதப்படுத்தினார்கள் சொல்லப்படுது. அப்படியான விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இப்ப அதுக்குள்ள போனா நமக்கு நேரம் போறோம். இப்ப கவனிங்க, சிலர் என்ன சிலர் மனசாட்சியை பாதுகாத்துக் கொள்ளாமல் தங்கள் விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். அப்ப விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த கப்பல் அது போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரப்படுமாக இருந்தால், அந்த விசுவாச கப்பல் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரணுமா இருந்தால், அந்த விசுவாச ஓட்டத்தை தடை செய்கிற சில பாரமான பொருட்களை நம்முடைய வாழ்விலிருந்து அகற்றிய ஆகணும். கருமாறவர்களே, எப்படி நேரத்தை கட்டுப்படுத்த எனக்கு தெரியல, ஆனா நான் சொல்ல வேண்டியது சொல்லுறேன். கவனிங்க, விசுவாசம் ஒரு கப்பலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்குது. உன் விசுவாசம் குண்டி போகாதபடி உன் விசுவாசத்தை தடுக்கிற கெடுக்கிற பாரமான யாவற்றையும் உன் வாழ்க்கையில இருந்து நீ அகற்றணும், தள்ளணும், விளக்கணும். பாரமான யாவற்றையும் நீதான் விளக்கணும், நீதான் தள்ளணும். அடுத்தவர்களுடைய வாழ்வில் இருக்கிற பாரமானவைகளை தள்ள முடியாது. Somebody can help you. ஆனா நீ தான் அதை செய்ய வேண்டும். என்னுடைய வாழ்விலே விசுவாசத்துக்கு தடையாக இருக்கிற தடைகளை பாரமானவைகளை நான் இனங்கண்டு கொண்டு நான் அவைகளை அகட்டியாகணும். அப்படி இல்லாவிட்டால் நாளடைவில் கடலில் என் விசுவாச கப்பல் அமிழ்ந்து போகும். கடல் உலகத்துக்கு அடையாளமாக இருக்குது இல்லையா? ஆகவே உலகத்துக்குள்ளே என் விசுவாச கப்பல், என் விசுவாச வாழ்வு அமிழ்ந்து போறதுக்கு இடம் இருக்கு. என்னுடைய வாழ்விலே நான் பலரை பார்த்திருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டது ஒருவர் ரட்சிக்கப்பட்டார். அவர் கயிற்று சேர்ந்தவர். அவருடைய பேரை நான் குறிப்பிட விரும்பல. என்னோட பார்க்க வயசுக்கு மூத்தவர், என்னோட ஞானசாரப்படுத்துவார், நல்லா பாடுவார். அப்போ 3 பேர் 4 பேர் தாங்க கூடி ஜெபம் பண்ணுவோம் ஆரம்ப நாட்கள். அவ ஜெபம் பண்ணிக்கொண்டு வந்தா கொஞ்ச நாள் பார்த்தா அந்த அவர் மாமாண்டு கூப்பிடும். அவர் வந்து எங்களோட இருக்கிற எங்களோட ஜெபங்களுக்கு அதுகளுக்கு அக்கியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சவர். அப்ப எனக்கு ஆரம்ப நாட்கள் தானே வேதத்துக்குரிய அறிவும் இல்லை அனுபவம் இல்லை பெருசா ஒன்றும் இல்லை. ஆனா இந்த மனசுல துக்கமா இருந்தது என்ன தெரியுமோ, ஜெபிக்கிறதுக்கு தேவனோட சேர்ந்து மண்டாடுறதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இவர் வாராரு இல்லையே என்ற ஒரு பெரிய துக்கம் எனக்குள்ள இருக்கு. நான் போய் அவரை பார்த்து என்னோட அன்பாக கதைப்பாராகவே நான் போய் சொன்னேன், மாமா ஏன் இப்ப நீங்க எங்கோட சேர்ந்து முந்தி மாறி ஜெபம் பண்ண வாரீங்க இல்ல அப்படி சொல்லி நான் மறந்துக்க. எனக்கு என்ன சொன்னா தெரியுமா, நான் ஆண்டருக்கு நான் சொல்றேன் எப்பயும் என்ற மொழியில் இருக்கு பல வருஷம் சொல்றாரு, எனக்கு தனியே இருந்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ தெரியும். எனக்கு ஏதோ ஒரு இடி விழுந்தது போல இருந்து, ஆனா அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்ச புத்திமதிகளை அவருக்கு சொல்லி பார்த்தேன். ஆனா அவர் கேட்கல. நாளடைவில் எங்களை அக்கியத்தை குறைச்சாரு, எங்களை விட்டு கொஞ்சம் தூரமா போனாரு. அப்புறம் நான் கண்டுகொண்டேன் அவர் தேவனை விட்டு தூரம் போனார். என்ன நடந்து தெரியுமோ, அவர் இந்த உலக பிரகாரமான அவவிசுவாசிகளோடு சேர்ந்து அந்த சீட்டுகள் அந்த காரியங்களுக்கு எல்லாம் போயிட்டார். எனக்கு இது தெரியாது. இப்படி கொஞ்ச நாள் போக தெரிந்து பார்த்தா இலங்கைக்கு போயிட்டார். கொஞ்ச நாள் கழிப்பறேன் ஆள் உலகத்துல இல்ல, எங்களை விட்டு கொஞ்ச நாள் இலங்கைக்கு போனாரு. அதுக்கப்புறம் ஆள் உலகத்தை விட்டு போயிட்டார். என்னை கழிப்பாரு தேவோட பிள்ளைகள். நான் சொல்றது கொஞ்சம் பாரமான யாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையை விட்டு தள்ளணும். நம்முடைய விசுவாச ஓட்டத்தை கெடுக்கிற பாரமான காரியங்களை நாம் இனங்கண்டு கொண்டு உன்னுடைய விசுவாச ஓட்டத்தை தடை செய்யறது என்ன, அதை நீ கண்டுபிடிக்க வேண்டும் இல்லவா, அதை நீ அறிய வேண்டும் இல்லவா, அதை நீ அகற்றத்துக்கு முயற்சி வேண்டும் இல்லையா. அப்படி இல்லாவிட்டால் நாளடைவில் விசுவாச கப்பல் இந்த உலகம் என்ற கடலிலே அமிழ்ந்து போகும் என்று தீர்க்கமாக திட்டமாக நான் இன்றைக்கு உனக்கு சொல்லுகிறேன், போதிக்கிறேன். தேவ சமூகத்தில் நின்று நான் உனக்கு சொல்லுற வார்த்தைகளை கேள் தம்பி தங்கச்சி தம்பிமாறு அண்ணமாறு ஐயமாறு கண்டுபிடிக்காமலே போகல. அருமான தேவனுடைய ஜனங்களே, பாரமான யாவற்றையும் நாம தள்ளிடணும். இப்ப நான் ஒரு சில பாரமான காரியங்களை குறிப்பிடுறேன், பாருங்க நான் சுருக்கமா முடிப்பேன். ட்ரை பண்றேன் தள்ளிவிட வேண்டிய பாறைகள் ஒன்று முதலாவது என்ன தெரியுமா, ஒரு வசனம் படிங்க 21 பாருங்க. ஏசு சொல்ற வசனத்தை பாருங்க, லூக்கா 21 அதிகாரம் 34 வசனத்தை படிங்க. 21:34 எல்லாரும் படிங்க. லூக்கா 21:34 படிங்க.
உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும்
பெருந்திண்டியினாலும்
பாரமடையாதபடி
நீங்கள்
நினையாத நேரத்தில்
பாரமடையாதபடி இப்ப மூன்று விதமான பாரங்களை குறிச்சு இங்க ஏ சொல்றாரு பாரு. ஹலோ ஏ சொல்றாரு. முதலாவது என்னங்க, பெருந்திண்டி. பெருந்திண்டி அர்த்தம் என்ன, சாப்பாடு. அடுத்து என்ன தெரியுமா, வெறி. பலவிதமான வெறிகள் இருக்குது. அடுத்து என்ன தெரியுமா, லௌகிக கவலை துக்கம். இவைகள் நம்முடைய விசுவாசத்துக்கு தடையா இருக்கு, அதாவது பாரமாக இருக்கு. இவைகளை நாம் அகற்றணும். உரகத்தியத்தான் அகற்ற முடியாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமையாகுவது உனக்கு இவைகளை நீ அகற்றணும் என்ற அறிவு தெளிவு உனக்கு இருக்க வேண்டும். சோ இதை குறித்து நான் பேசணும்னு நினைச்சா நான் நேரம் போயிடுது. ஏன்டா சாப்பாட்டில தான் பலர் தங்களோட ஓட்டத்தையும் மிஸ் பண்ணிருக்காங்க தெரியுமோ. அம்மா ஆரம்பத்துல அம்மா ஏவா கூட இந்த சாப்பாட்டு விஷயத்தை தான் ஆண்டவர் குருதமா பாவிச்சிட்டார். ஏசா சேஷ புத்திர பாகத்தையே இழந்தார். ஏ கூழுக்கா எனக்கு அறிவிப்பாரு தேவோட பிள்ளைகளே, சாப்பாடு எப்பயும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இது நம்முடைய விசுவாச ஊட்டத்துக்கு ஒரு பெரிய தடையா இருக்கு. அடுத்தது தெரியுமா, உலக கவலை. எப்ப பார்த்தாலும் கவலையாகவே இருக்கிறது. பாருங்க, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. பிரச்சனை இல்லாத மனுஷன் இல்லை, நாம தேவதூதர் இல்லை, அப்படின்னா பரலோகத்தில் இருக்கும். ப்ராப்ளம் இல்லாத மனுஷன் எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை. ஆனா அந்த பிரச்சனை நாம துவண்டு விழுந்தேன்னு நாம ஏதோ கடவுளை நம்பாதவங்கள் போல ஆண்டவரை விசுவாசியாதவங்கள் போல எல்லாம் கட்டு போச்சு. இது என்ன போச்சுது, போ எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு. அப்படி நம்ம ஆயிராதபடி நம்ம விசுவாசத்தை நாம காத்துக்கொள்ளோம். சோ இதை விட இன்னும் ஒன்று முக்கியமான காரியம் சொல்றேன் படி. 1 கொரிந்தியர் 9 24-25 சீக்கிரம் பார்க்க முடிக்கணும். 1 கொரிந்தியர் 9 24-25 படி. சீக்கிரம் எடுத்து பாருங்க. ஒன்று கொண்டு ஒன்பதாம் அதிகாரம் 29.
பந்தயசாலையில் ஓடுவர்கள்
ஓடுவர்கள் எல்லாரும்
ஓடுவார்கள். ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்,
பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள்.
பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாக இருப்பார்கள்.
கவனிங்க, இந்த இச்சையும் நல்லா கவனிங்க, நம்முடைய விசுவாச கப்பலை சேதப்படுத்துற ஒரு காரியம். பலர் இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவு போனார். இதை நாம எப்படி புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவு போனார். சோ அது மாத்திரம் இல்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் பேரா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழி போனார். நீயோ தேவோட மனுஷன் இவங்களை விட்டு ஓடு என்று எழுதுறார். சோ இச்சை, சோ இதுக்கும் ஒரு பாரம் சொல்லி நாம மறந்து. அடுத்தது பொருளாசை. சோ இவங்களை கொடுத்தாலும் வேதத்தை எடுத்துக்க நேரம் போகுது. அதை சொல்ற குறிப்பிட கவனிங்க, பொருளாசை உள்ளவர்களும் விசுவாச ஊட்டத்தை ஓடி முடிக்க மாட்டார்கள். அம்மா லோத்தர மனைவி, அம்மா லோத்தர மனைவி ரட்சிக்கப்பட்டார், தேவோட வார்த்தையை விசுவாசித்தார், ஓடினார் ஓடினார். இடையில அவளுக்குள்ள இருந்த பொருளாசையினால தான் விட்டு வந்த என்ன ஆடு மாடு கட்டின வீடு கோழி பூனை இது எல்லாத்தையும் நினைவுல வந்தபோது அந்த பொருட்கள் எல்லாம் இந்த அம்மாக்குள்ள ஓட தப்போட நிக்க திரும்பி பார்க்க, ஒருவேளை ஆண்டவர் சொன்னது போல சோதம் கொம்பராம அழிக்காம திரும்பவும் அங்க செட்டில் ஆகிடலாம் பார். திரும்பவும் நான் கட்டில விட்டு ஐயோ இத்தனை நாளா கஷ்டப்பட்டு இந்த பணிகளை இந்த குடிவுகளை இரவு பகல பாஸ்டர் உங்களுக்கு என்ன தெரியும் எத்தனை சேவிஸ் நான் மிஸ் பண்ணிருக்கேன், அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இத்தனை பேங்க்ல எல்லாம் கடனுத்து இப்படி கட்டி வச்ச வீடு ஒருத்தில விட்டுட்டு ஓட சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட சொல்றாரு. ஒன்று ஓடுறதுக்கு பறத்துக்கு ஓடிடுமோ? அவ ஒன்றுமில்ல, ஓடி கட்டின கசியடி ஓட ஓடு 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 ஓடிட்டே இருக்கிறான். திடீர்னு பார்த்தா இவருக்குள்ள பார்த்தா ஒருவேளை ஆண்டவர் சொன்னது போல சோதம் கும்புற பாலிக்க திரும்பவும் சோதங்கும். அந்த பொருளாசை அந்த அம்மாவை இவ்வளவு பாரமாக கொஞ்சம் யோசிப்பார். கேஆஸ் தீக்குதசியோட இருந்து அப்போ என்ன தீக்குதசி எலிசா செய்த அற்புதங்களை கண்ணார கண்டவர் இல்லையோ? மரித்தவனை உயிரோடு எழுப்பும் பொழுது பார்த்த தேவனுடைய அற்புதத்தை பார்த்து தேவனை விசுவாசிக்க வேண்டிய மனுஷன் என்ன செய்தான்? பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் பொருட்களுக்கு ஆசைப்பட்டு விசுவாசத்தை விட்டு அவைகளை இச்சித்து குஷ்டரோகியாகி தேவனுக்கு துரோகியான. இப்படி நான் சொல்லிட்டே போகல. தேமா எனக்கு அனுப்பினவர்களை நான் சொல்றதை யோசிங்க, இவைகள் விசுவாசத்துக்கு பாரமாக இருக்கும், இவைகளை நாம் இனங்கண்டு அகற்றி ஆகணும். நேரம் போகுது. அடுத்து என்ன தெரியுமா? சோ அடுத்து என்ன சொல்றது பாருங்க, நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும். சோ இங்க இந்த பாவம் என்ன என்னங்க, நம்மை நெருக்கி நிற்கிற பாவம் என்ன? ஹலோ, அவவிசுவாசம். அவிசுவாசம் நல்லா கவனிங்க, அவிசுவாசம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. மூன்றாம் அதிகாரம் எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் சீக்கிரம் படி. எபிரேயர் மூன்றாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனத்தை படி.
பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்படியாதவர்களை குறித்தல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள்.
அவிசுவாசத்தினாலே அவர்கள் தேவ ஜனங்கள் தேவடானுக்கு பிரவேசிக்க முடியாமல் போயிட்டு. சோ கானான் இன்றைய பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருக்கு. சோ இஷ்டவேலைகள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அடையாளம் நல்லா கவனிங்க. சோ ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தும் காணனை சுதந்திரிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவவிசுவாசம். அதுபோல நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களும் பரலோக ராஜ்யத்தை மிஸ் பண்றதுக்கு இடம் இருக்கு. தம்பி தங்கச்சி அண்ணமாரு அக்கமாரு உங்க நேரத்தில் அடுக்க விரும்ப சொன்னதை கேளு கேளு கேளு. ரட்சிக்கப்பட்டவர்களும் தேவோட ராஜ்யத்தை இழந்து போறதுக்கு இடம் இருக்குது. இங்க பாருங்க, ஆவிக்குரியவர்கள் தான், அழைக்கப்பட்டவர்கள் தான், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான், தேவோட ஜனங்கள் தான். ஆனா அவவிசுவாசத்தினால தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவே தேவோட பிள்ளாக இருந்தும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருந்தாலும் அவவிசுவாசம் நமக்குள்ள இருக்குமாக இருந்தால் நாம் தேவோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. எப்படி அவவிசுவாசம் வரும்? எதை குறித்த அவவிசுவாசம்? நம்பர் ஒன், தேவனை குறித்த அவவிசுவாசம். இரண்டாவது, தேவோட வார்த்தைகளை குறித்த அவவிசுவாசம். இந்த ரெண்டையும் நீங்க கவனம் நல்லா கவனிங்க. தேவனுடைய வசனத்தில் பிசாசு அவவிசுவாசத்தை கொண்டு வருவார். இதுதான் ஏவாளுக்கு நடந்தது. இப்போ எழுதப்பட்டிருக்க வசனங்களை நாம வாசிக்கொண்டு, ஜான் பெனியன் என்கின்ற ஒரு தேவ மனுஷன் போச்ச பிரயாணத்தை எழுதினவர், பைபிளுக்கு அடுத்ததாக ஆவிக்குரிய உலகத்தில் விற்பனையாக அதிகமாக விற்பனையான புத்தகம் அந்த மோட்ச பிரயாணமாக. சோ அதை எழுதின ஜான் பெனியன் என்பவர் வேதத்தில் இருக்கிற என்ன ப்ரோமிஸ் என்ன வாக்கு தத்தங்களை அண்டர்லைன் பண்ணி கொண்டு போனாராம். அவர் அண்டர்லைன் பண்ணி கொண்டு திடீர்னு வந்து பிசாசோட காதுக்கு சொன்னாங்க, இது எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்றியே, இது உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் இல்ல, இது இஷ்டவெளி கொடுக்கப்பட்ட பார்த்தா இதை நீ நம்புறியான்னு சொல்லி உடனே அந்த தேவ மனுஷன் இனங்கண்டு அப்பாலே போ சாத்தான்னு சொல்லி கடிந்து கொண்டாண்ட புத்தகத்தை வாசி. அதுபோல வேதத்தில் சொல்ல சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கு. ஆகவே கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை நம்ம உரிமை பாராட்டணும். அது மாத்திரமில்லை, எழுதப்பட்டிருக்க வார்த்தைகளை நம்ம முழுவதுமாக விசுவாசிக்கணும். நான் சொல்றேன் கேளுங்க, உலகத்தின் காரியங்களை முதலாவது நாம யோசித்து பிறகு உள்ள எடுக்கணும். ஆனா தேவனுடைய வார்த்தைகளை முதல்ல உள்ள எடுத்து பிறகு யோசிக்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதான் ஒரு வித்தியாசம். உலகம் எதை சொன்னாலும் உடனே உள்ள எடுக்காதீங்க. அது சரியா பிழையா நல்லதா கெட்டதா என்பதை குறித்து சிந்தித்து யோசித்து பிறகு உள்ள எடுங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை முதல்ல உள்ள எடுங்க, பிறகு யோசிங்க. இதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். உலக காரியத்தை முதலாவது சரியா பிள்ளையா யோசித்து இதயத்துக்குள்ள எடு. ஆனா தேவனுடைய வார்த்தைகளை முதல்ல இதயத்தில் அக்செப்ட் பண்ணு, அதுக்கு பிறகு உட்கார்ந்து யோசி. இதுதான் ஆடு. அது தின்ற இடத்துல தின்று நல்லா பிடி பண்ணி பிடிச்சிட்டு பிறகு போயிருந்து இறம் எடுக்குமா பாருங்க. ஆகவே என்ன கருமன் தேவனுடைய பிள்ளைகளே. சோ இந்த அவவிசுவாசம் என்கின்ற பொல்லாத இருதயம் நம்ம உடனே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதே மூன்றாம் அதிகாரம் எப்படி சொல்லப்படுது. ஆகவே அவவிசுவாசம் இதை என்ன சொன்னாம தள்ளிடணும். சோ ஆகவே இது நாம் என்ன சொன்னோம், நம்ம நெருக்கி நிற்கிற பாவத்தை அவவிசுவாசத்தை தள்ளிட்டு அப்புறம் என்ன விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறோம். ஓதர் அண்ட் பினிஷர், முடிக்கிறவரும் தொடக்கிறோம். சோ நமக்குள்ள விசுவாசத்தை தொடக்கிறோம் யார், நம்ம அம்மாவா அப்பாவா போதகரா? இல்லவே இல்லை. சோ நமக்குள்ள எனக்குள்ளே உனக்குள்ளே விசுவாசத்தை தொடக்கிறவர் இயேசுதான். அதை அவர் தான் ஒரு நாளைக்கு முடிப்பார். சோ ஆகவே விசுவாசத்தை தொடக்கிறவருமா இயேசுவை நோக்கி இலக்கு. நான் அப்ப சொன்ன இல்லையா, நம்முடைய இலக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் வட்டவர் நினைத்து இலக்கு இயேசுதான். ஆண்டவர் இயேசுவை பார்க்கறது விட்டு நாம உலகத்தில் இருக்கிறோம், மற்றவர்கள் அவரை பார்க்க ஆரம்பிச்சோமோ நாம இழக்க விட்டுருவோம். உதாரணத்தை சொன்னாம் அதிகாரத்தில் அங்க பாருங்க, என்ன கடல் கொந்தளிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இரவு என்ன நாலாம் ஜாமத்தில் கடல் அலை போய் நடந்து வந்தாரோ எனக்கு தெரியும். நீங்க சீக்கிரம் முடிக்க சொல்றீங்க, எனக்கு தெரியும், நான் முடிக்கிறேன். அப்ப நாலாம் இரவு நாலாம் ஜாமத்தில் ஆண்டவர் இயேசு நடந்து கடல் நடந்து வரும் பொழுது அவங்க அப்போ செல்லாம் பயந்து, ஐயோ இது ஆவேசம் பிசாசு என்று கலர்னா. அப்ப ஆண்டவர் இல்ல நான் தான் நடப்போமாக இருந்தால் கடல் அலைக்குள்ள அமிழ்ந்து போக மாட்டோம். ஆனா வசனத்தை விட்டுட்டு அமிழ்ந்து போறது நிச்சயம் தானே. நடையே ஒரு அழகு தலை சில நடப்பா. அதே நமக்கு பாருங்க, இப்ப கடல் அலை மேல நடந்து போகும் பொழுது அவன் விசுவாசம் நடந்தார். அப்ப பார்த்துட்டே போறான், அங்க இயேசு நிக்கிறாரு கடலுக்கு மேல நிக்கிறாரு, கடல் கொந்தடி அவரை பார்த்துட்டே நடக்கிறார், பார்த்துட்டு நடந்து போறான். திடீர்னு அவனுக்கு என்ன வந்தோ தெரியாது, அந்த பார்வையை கொஞ்சம் அகட்டி காத்தையும் கடலையும் கண்டு இல்லையா. பதினாலாம் அதிகாரம் முப்பது முப்பத்தி ஒன்று அவன் காற்று பலமா இருக்கதை கண்டு பயந்து அமிழ்ந்து போக. சோ இப்ப ஆண்டவர் இயேசுவை பார்த்த கண்கள் இப்ப காத்தையும் கடலையும் பார்த்துட்டு, ஆகவே என்ன செய்தா அமிழ்ந்து போ. சோ இது நமக்கு நல்ல எடுத்துக்காட்டு, நல்ல எச்சரிப்பு. நாமும் ஆண்டவர் இயேசுவை பார்க்கறதை விட்டு உலகத்தின் காரியங்களை நாம பார்ப்போமாக இருந்தால் நாம் அவிழ்ந்து போறது தவிர்க்க முடியாதா. நம்பர் 5, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் என்னவா பொறுமையோடு ஓடக்கூடும். சொல்கிறேன் என்பது மனுஷரும் நல்லா இருக்கு. நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தில் எப்படி ஓடணுமா, பொறுமையோடு. இதுதான் இந்த சப்ஜெக்ட் ஆனா போட்டது நேரம். சோ விசுவாச ஓட்டத்துக்கு என்ன தேவை தெரியுமோ, ஹலோ, விசுவாச ஓட்டத்துக்கும் விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்கிறதுக்கு என்ன தெரியுமோ, என்ன தேவை தெரியுமோ, பொறுமை மிக அவசியமா. நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் என்னவா இருக்கும், பொறுமையோடு ஓடணும். அப்ப ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும் எப்படி ஓடணுமா, பொறுமையோடு ஓடணும். இந்த பொறுமை இழந்தா முறுமுறுப்பு தான், அங்க பிசாசு சுறுசுறுப்பு தான். இந்த முறுமுறுப்பு ஒரு அவவிசுவாசத்தின் அடையாளம். நீங்க இஷ்டபேரெல்லாம் எங்கெல்லாம் முறுமுறுத்தாங்களோ நீங்க எடுத்து பாருங்க, தேடி பாருங்க, அங்க அவவிசுவாசம் வரவே முறுமுறுப்பு. அவ முறுமுறுப்பு ஒரு அவவிசுவாசத்தின் அடையாளம். ஆகவே தயவு செய்து கத்தட ஊழியத்தை எவரும் முறுமுறுப்போடு செய்யாதீங்க. அது அவவிசுவாசத்தோடு செய்யறதாகவும் அது ஆண்டவர் அதை விரும்ப மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். நமக்கு அநீதி நடக்கலாம், அல்லது மற்றவர்களால் கவனிக்கப்படாமல் இருக்கலாம், அல்லது ஏதோ மற்றவர்கள் புறக்கணிக்கிற, தட்ஸ் நோ மை, பிகாஸ் தேவனுடைய உறுதி செய்யறது ஆண்டவருக்கு, அவர் பார்க்கிற அவர்ல பலன் கொடுக்கிறது, அவர்ல வச்சிருக்கிற அன்பினால் நீ என் அன்பர் தான் ஆடுகளுமே, அவர்ல வச்சிருக்கிற அன்பினால் என்ன செய்யற முடியும், ஆகவே அவர் இவர் சொன்னதால என் ஊழியத்தை நான் விட்டுட்டு ஓடுறதுக்கு அத்தனை ஒரு கோழையாக அல்ல, அந்த அளவுக்கு ஆண்டவர்கள் நான் அன்பு கூறேன், உயிரில சரீரத்தில் பலம் இருக்கும் வரைக்கும், என் உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் அழைத்து தேவனிடத்தில் அன்பு கொண்டு அவர் தர பலத்தில் அவருடைய வேலையை ஓடி முடிக்கிறதுகளும் நம்ம அழைத்திருக்க கர்த்தருடைய நாமத்தில். அவன் என்ன பிரச்சனை வந்தால், என்ன நெருக்கடிகள் வந்தால், யாரு புரிந்தாலும், யாரு புரிந்து கொள்ளாவிட்டாலும், அழைத்த தேவனுக்கு உண்மையா இருந்து உன் ஓட்டத்தை ஓடி முடி, நல்லது உத்தமம் உண்மையான ஊழியக்கான சந்தோஷம், நிஜமான சந்தோஷத்தில் பிரவிச்சு தேவ சத்தத்தை தேவ குரல் கேட்கறதுக்கு ஆயத்தப்படு. Get ready for the coming of Christ. So, விசுவாச ஓட்டத்தை என்ன தேவைங்க? பொறுமை தேவை. இப்ப 40 நாள் ஆறு மோசே மலையில் இருக்கிறார், அங்க நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது, ஆசிரிப்பு கூட அந்த பட்டம் கொடுக்கப்படுது. அப்ப தேவன் தன் ஜனங்களுக்குரிய காரியங்களை அங்க 40 நாள் அவன் தின்னாம உண்ணாம கொடுக்கிறான். இவங்கள் வாழ்றதுக்காக அவன் கிடைக்கிறான் பட்டினிவார், அதான் தேவ மனுஷன், யார் அறிவாரது இல்ல. சோ அவன் பட்டினியா கிடைக்கிறான், பட்டினியா மலையில கிடந்து இவங்க வாழ்றது. ஆண்டு கொடுக்க இவங்க என்ன தெரியுமோ, 40 நாள் போக படிக்கணும். யாத்திரா 32 அதிகாரத்தை முதலாம் வசனத்தை வாசி பாத்தீங்களா, இருந்த மோசே வருகிறதுக்கு தாமதிச்ச போது பொறுமளந்துட்டான். என்ன செய்ய தெரியுமோ, ஆறாட்டத்தை எங்களுக்கு முன்னே சொல்றதுக்கு ஒரு கடவுளை உண்டாக்கு. நான் இதை யோசிக்கிறேன், மனுஷன் கடவுள் மனுஷனை உண்டாக்கினாரு, இங்க மனுஷன் கடவுளை உண்டாக்குறான் பாரு. விக்கிரயங்கள் எல்லாம் கேட்க காதுள்ளவன் கேட்க கிடவுள், விக்கிரயங்கள் அல்லது சொரூபங்கள் சிலைகள் மனுஷங்களால வடிவமைக்கப்பட்டது, அவைகளை கும்பிடுறவர்கள் அவைகளை தொழுது கொண்டவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள். விக்கிரக ஆராதனை தேவனுக்கு அருவறுப்பானது, விக்கிரக ஆராதனை தேவன் வறுக்கிறார், அதை அருவறுக்கிறார். எனக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தியாவது ஒரு வடிவத்தியாவது நீ செய்யவே வேண்டாம் என்று கண்டிப்பாக 10 கட்டளை சீனாய் மலையில வச்சு ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இவன் என்ன செஞ்ச தெரியுமோ, மோசே வர தாமதிச்ச போது பொறுமை இழந்தவனாக செய்ய ஒரு கடவுளை அவங்க என்ன நகை எல்லாத்தையும் கொண்டு கலந்து கொடுத்தான். இவன் பிறந்த ஹை பிரிஸ்ட், ஹை லெவல்ல ஒரு பாவம் செஞ்சார். என்ன தெரியுமோ, ஒரு கண்டு குண்டிய உண்டாக்கி கொண்டு கொடுத்தா, இதான் உங்களை கூட்டிட்டு போறது காணான குடிப்பு கடவுள், இதான் எல்லாரும் பாடுங்கடா கொண்டாட பண்டிகை. அவர் அங்கே இந்த மேலே இறங்கி வராரு. அதுக்கு முதல்ல ஆண்டவர் சொன்னாரு, நீ கதியா கீழே போ. ஏன் தெரியுமோ, இதுவரைக்கும் என் ஜனங்கள் என்றாரு, இப்ப இவங்க கண்டு குட்டி கொண்டதுல உண்டாக்குனதுல ஆண்டவர் மோசி பத்த, உன் ஜனங்கள் நீ கூட்டிட்டு வந்த ஜனம் தங்களை கெடுத்து கொண்டாங்க, இவங்க கூட இருக்க மாட்டேன் போன்னு சொன்னார். இவங்க கூட கொண்டாரு, ஐயோ ஆண்டவரை அப்படி ஒண்ணு செஞ்சிடாது. இப்ப பறந்து பேசிட்டு அவ கீழே வந்து நடந்த காட்சியை காரியத்தை பார்த்தல, இப்ப இவருக்கு கோபம் வந்துடுவார். தேவன் எல்லாத்தையும் பார்க்கிறவர்கள், அதை பார்த்தவர், ஆனா இவரு கீழே வந்து பார்த்தபோது இவருக்கு கோபம் வந்த போது கையில தேவன் எழுதி கொடுத்த கற்பனைகளை எடிந்து உடைத்தாண்டு உடைச்சு. காரணம் என்ன, பொறுமை இழந்தது. பொறுமை இழந்ததுனால ஏற்பட்ட கண்டுகுட்டிகள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் விசுவாச வாழ்க்கையில பொறுமை இழந்து பல கண்டுகுட்டிகளை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி வைத்திருக்கபடியால் தேவன் நமக்கு பேச முடியல, தேவனோடு இடப்பட முடியவில்லை, தேவன் துக்கப்படுறவராக இருக்கிறார். ஒரு நாளைக்கு நான் பொறுமை கொடுத்து கத்த நேரத்தை நான் பேசுவேன். கரிமானவர்களே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியை நம்மை சொல்ந்து கொண்டிருக்கிறேன். பாரமான யாபத்தை, நம்ம நெருக்கடிக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாய் கர்த்தர், யாரோ ஒருவர் மனசுல நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, பாஸ்டர் நீங்க போதிக்கிறது நல்லா தான் இருக்குது, ஆனா இந்த வாழ்க்கையில் அதை கை கொண்டு நடக்கிறதா எனக்கு இயலாம இருக்கு அப்படி ஒரு மனசுல நினைக்கிறேன். இது ஒரு மனுஷிகம் பேசுது. நீ முதலாவது தேவனுடைய குரலுக்கு கீழ்படி, ஆண்டவோட வார்த்தைக்கு முதலாவது சப்மிட் பண்ணி, அங்குதான் நீ தவற விடுற. முதல் தேவோட வார்த்தைக்கு கீழ்படி, முதல் தேவோட வசனத்துக்கு சப்மிட் பண்ணு, முதல் தேவோட வார்த்தைக்கு சரணடு. ஆண்டவரே இது உங்களுடைய வசனம், இதன்படி வாழை எனக்கு பலம் தாரும் என்று நீ கேட்டுப்பாரு, உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதவி கொடுப்பார். அப்படி இல்லாம வந்து என்னை கேளு, நாம் ஆராதிக்க தேவ இன்னார் என்று அறிவாரு அறிவோம். அவை மேலும் போன்ற இத்தனை திறனா சாட்சியை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை நம்மை நெருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறோரு முடிக்கிறோரு கர்த்தரா இயேசு நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்க கூட்டத்திலே பொறுமையோடு கொடை காண்போம். Yes, seek it over. Stand up, please.